கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தில் சொன்னபடி இன்றைய தினத்தில் என்னுடைய அனுபவ சாட்சி, தலைப்பு என்னன்னா 50 years of ministry, 50 வருஷ ஊழியம் என்ற தலைப்பில் செய்தியை கொடுக்குறேன். 50 வருஷ ஊழியம், 50 years of ministry. இந்த 2026 பிறந்த உடனே எனக்கு இந்த ஊழியத்தை பற்றியும் அவருடைய அனுபவ சாட்சியை பற்றியும் சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆத்ம பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதனால் அதற்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் 2026 வரும்போது 50 வருஷம் ஆகுது. 50 வருஷம் ஒரு முக்கியமான ஒரு வருஷம், ஜூபிலி என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். உலகத்தில் வந்து கோல்டன் ஜூபிலிம்பாங்க, 25 வருஷம்னா அது சில்வர் ஜூபிலி, 50 வருஷம்னா அது கோல்டன் ஜூபிலி. நம்ம எந்த விழாவும் கொண்டாடுவதில்லை, நம்ம பர்த்டே வெட்டிங் டே கூட கொண்டாடுவதில்லை. நமக்கு எந்த விழாவும் கிடையாது, கிறிஸ்மஸ் கிடையாது, எந்த விழாவும் கிடையாது. ஆனால் அதை நினைவு கூறுகிறோம். 50 வருஷம் ஆயிடுச்சுங்கிற நினைவு கூறுகிறமே ஒழிய விழா எதுவுமே கிடையாது. அதுக்காக ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் எதுவும் கிடையாது. நம்ம அதான் பூர்வ நாட்களை நினைக்க வேண்டும். கடந்த நாட்களில் கர்த்தர் எப்படி நடத்தினார் என்பதை நினைக்க வேண்டும், அவருக்கு சோத்திரம் செலுத்த வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதனால அதை எப்பொழுது சொல்லுவது என்று யோசித்து கொண்டே இருந்தேன். ஏற்கனவே பிரசங்கத்தில் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறேன், ஒன்றும் புதுசானது இல்லை. எல்லாத்தையும் ஒரு வரிசையாக இப்பொழுது சொல்லலான்னு நினச்சிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாமே உங்களுக்கு தெரியும், என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, இந்த ஊழியத்தை பற்றி அநேகருக்கு தெரியும். ஆனாலும் இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தில் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதை என்னைக்கு பிரசங்கம் பண்ணுவதுன்னு யோசிக்கும் பொழுது அடுத்த வாரத்தில் பாம் சண்டே வருது, சொல்ல முடியாது. அதுக்கடுத்த ஈஸ்டர் சண்டே வருது, சொல்ல முடியாது. அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் சரியான நேரம் என்று ஆண்டவர் உணர்த்தினதுனால இந்த 22ஆம் தேதி மார்ச் மாதத்தில் என்னுடைய ஊழியம், 50 years of ministry குறித்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் தயவுசெய்து கவனியுங்க. ஆதாரமாக என்ன வசனம் என்றால் ஏசாயா 48:15 வாசிக்கலாம். ஏசாயா 48:15,
நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும்.
நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். ஏ ஐ ஹாவ் கால்ட் ஹிம், ஐ ஹாவ் ப்ராட் ஹிம், அண்ட் ஈ ஷால் மேக் ஹிஸ் வே ப்ராஸ்பரஸ். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இந்த வசனம்தான் ஆண்டவரை ஆதாரமாக கொடுத்திருக்கிறார். நான் அவனை அழைத்தேன், இயேசு கிறிஸ்து என்னை அழைத்தார். ஆமென். இந்த ஊழியத்துக்கு அவர்தான் என்னை அழைத்தார். நான் அவனை வரப்பண்ணினேன், என்னை வந்து சவுத்தில் இருந்து இந்த சென்னைக்கு வரும்படியாக ஆண்டவர் செய்தார். அவர்தான் வரப்பண்ணினார், அவன் வழி வாய்க்கும். இந்நாள் வரைக்கும் என்னுடைய வழிகளை ஆண்டவர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். என்னுடைய வழி ஃபெயிலியர் ஆகாதபடி அதை வாய்க்க பண்ணியிருக்கிறார். அண்ட் ஐ ஹவ் ப்ராட் ஹிம் அண்ட் ஈ ஷால் மேக் ஹிஸ் வே ப்ராஸ்பரஸ். இந்த வழியை வந்து ப்ராஸ்பரஸாக இந்நாள் வரைக்கும் போக போக ஆண்டவர் ஆசி வச்சிருக்கிறார். நீங்களும் அதை கண்கூட பார்க்குறீங்க. அதனால் நான் என்ன செய்தேங்கிறது முக்கியம் அல்ல, இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார் என்பது தான் முக்கியம். அவர் என்னை கொண்டு என்ன செய்தார் என்பது தான் முக்கியமே ஒழிய நான் என்ன சாதனை சாதிச்சேங்கிறது சாட்சி அல்ல. அவர் எனக்கு என்ன செய்தார் என்பது தான் நீங்கள் நினச்சி பார்க்கணும். அதனால் டெஸ்டிமோனி, எல்லாருமே டெஸ்டிமோனி கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அப்போஸ்தலர் 1:8 பசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரேந்த எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்தாவியை நீங்க பெற்ற பிறகு நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள். But he shall receive power after that the Holy Ghost is come upon you. பரிசுத்தாவி வந்த பிறகு நம்ம எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். பரிசுத்தாவி பெறுவதற்கு முன்னதாக நம்ம சாட்சிகளாக இல்லை. பரிசுத்தாவி பெற்ற பிறகு நம்ம சாட்சியாக இருப்போம். எங்கன்னா, முதலாவது எருசலேம், ரெண்டாவது யூதயா, இன்னும் கொஞ்சம் பெரிய ஏரியா, அதுக்கு பிறகு சமாரியா, இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகுது, அதுக்கு பிறகு பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதுவும் இந்த வசனமும் என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி இருக்கிறார். நான் இந்த கடைசி காலத்தில் ஒரு போதகர், இந்த கடைசி கால செய்தியை போதிக்கிறேன் என்பதை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவர் என்னை சாட்சியாக வைத்திருக்கிறார். இந்த வேத வாக்கியம் நிறைவேறி இருக்கிறது. அப்போஸ்தலர் 23:11 கர்த்தர் பவுலை பார்த்து சொல்லுகிறார், நீ வந்து எருசலேமில் என்ன குறித்து சாட்சி கொடுத்தது போல நீ ரோமாபுரியிலையும் என்ன குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எருசலேமில் அவன் சாட்சி கொடுத்தான், அவன் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த யூத ஜனங்களுக்கு அவன் தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறான், எப்படி இயேசு கிறிஸ்து தன்னை தமஸ்குக்கு போற வழியிலே சடிதியான ஒளியிலே சந்தித்தார், எப்படி கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக இருந்த அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், இயேசு கிறிஸ்து அவனுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்தினார், எல்லாத்தையும் தன்னுடைய அனுபவ சாட்சியை அவன் வந்து அங்கே சொல்லும் பொழுது ராத்திரியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதே சாட்சியை எருசலேமில் கொடுத்த சாட்சியை வந்து ரோமாபுரியிலே கொடுக்கணும். ரோமாபுரி தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தினுடைய தலைநகரமே ரோமாபுரி தான். அந்த அந்த காலத்தில் ரோம் தான் வந்து ஹெட்டாக இருக்கிறது. அதனால் நீ வந்து அந்த கேபிட்டல் சிட்டியிலையும் நீ எனக்காக சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இடையில எவ்வளோ தடைகள் வந்தது, ஆண்டவர் எல்லா தடையும் அவனை விட்டு அப்புறப்படுத்தி ரோமாபுரியில் போய் ஆண்டவர் சாட்சியாக வைத்தார். இப்படியாக பவுல் தன்னுடைய சாட்சியை சொன்னான். பவுல் மட்டுமல்ல, இதோ இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நம்ம பார்க்கும் பொழுது 3.5 வருஷ ஊழியம், 3.5 இயர்ஸ் மினிஸ்ட்ரி. நான் வந்து 50 இயர்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி. ஆனால் இயேசு கிறிஸ்துவை கூட நான் பெரியவன் கிடையாது. ஆனால் அவரும் 3.5 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறார். அந்த சாட்சியை தான் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானில் வாசிக்கிறோம். 4 சுவிசேஷங்கள் அவருடைய சாட்சி எழுதியிருக்கிறாங்க. அது இயேசு கிருஷ்ணனுடைய 3.5 மினிஸ்ட்ரி, அந்த ஹாஃப் இயர் மினிஸ்ட்ரி. பென்கேம் வந்து மை லைஃப் லைஃப் ஸ்டோரி என்று அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லியிருக்கிறார். ஹவு த ஏஞ்சல் மெட் மீ, கர்த்தருடைய தூதனானவர் என்னை எப்படி சந்தித்தார் என்றும் அநேக செய்திகளை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய சாட்சியை கொடுத்து சில செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பிறந்ததிலிருந்து எப்படி ஊழியம் செய்தார் என்பதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அருமையானவர்களே, என்னுடைய சாட்சியை குறித்து நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் வந்து என்னை வந்து அழைத்தார், என்னை வரப்பண்ணினார், என்னுடைய வழியை இந்நாள் வரைக்கும் வாய்க்க செய்திருக்கிறார், இனிமேலும் வாய்க்க செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். அதனால் நான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறேனா என்பதை யோசிக்கும் பொழுது உண்மையாகவே தேவனுடைய ஆவியினால் தான் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறேன். ஒரு மனுஷன் வந்து தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படணும். அவன் தான் உண்மையான ஊழியக்காரன், அவன் தான் உண்மையான விசுவாசி. ரோமர் 8:14 வாசிக்கலாம்,
மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள்.
மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அதனால பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் 72 வயசு முடிஞ்சு விட்டது, இந்நாள் வரைக்கும் 72 இயர்ஸாக ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். For as many as led by the Spirit of God, they are the sons of God. Led by the Spirit of God, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படும். உங்க லைஃபை நீங்க யோசிச்சு பாருங்க, என்னுடைய லைஃபை நான் யோசிச்சு பார்க்கிறேன். ஆவியினாலே நடத்தப்பட்டு கொண்டு வருகிறோம். பல பல கருத்துக்களை உடையவர்களா இருக்கலாம், அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. மனுஷனா இருந்தா பல சிந்தனைகள் வரதான் செய்யும். அது வந்து என்ன வந்து எந்த விதத்திலும் பாதிக்காது. எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன என்பதை நான் பார்க்கிறேன். எனக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா, அவர் தம்முடைய ஆவியினாலே என்னை இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமீன். அதனால நான் தேவனுடைய குமாரனாக இருக்கிறேன், தேவனுடைய புத்திரனாக இருக்கிறேன். அதனால என்றைக்கு தேவனுடைய ஆவியை பெற்றமோ அந்தலிருந்து வழி நடத்தி வருகிறார். பென்காம் வந்து செய்தியில ஒரு செய்தியில சொல்லுகிறார், 64வது வருஷம் 3வது மாதம் 12வது தேதி கொடுத்த செய்தியில 124வது பேராகிராப்ல இருந்து 127வது பேராகிராப் வரைக்கும் என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது அந்த செய்தியில் ஸ்பிரிச்சுவல் அமினீசியா என்ற செய்தியில 162வது பேராகிராப்லேருந்து 166வது பேராகிராப் வரைக்கும் சொல்லுகிறார். பிரெஞ்சு ஜோல்ஜரை குறித்து சொல்லுகிறார். யுத்தத்துக்கு போகும்பொழுது புதுசாக மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்தவங்க அந்த யுத்தத்தில் அங்கே ட்ரைனிங் கொடுக்கும்பொழுது அங்கே வெடிகுண்டு சத்தத்தெல்லாம் கேட்டு அவங்க பயந்துட்டாங்களாம். அதனால் மூளை பாதிக்கப்பட்டு இன்சானிட்டி, மூளை பாதிக்கப்பட்டு அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக மாறிட்டாங்க. அப்படின்னா அவங்க பேர் தெரியாது, அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க அம்மா அப்பா பேர் தெரியாது, அவங்க எந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி நிலைக்கு போயிட்டாங்க. அதனால் அவங்கள வந்து சானிட்டோரியத்தில் வச்சு மனநிலை பாதுகாப்பான அந்த சானிட்டோரியத்தில் தான் வச்சு அவங்கள பாதுகாக்கணும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாளில் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ட்ரெயினில் கூட்டிகிட்டு போனாங்களாம். ஒரு டூர் மாதிரி கூட்டிகிட்டு போகும்பொழுது ஒரு ஸ்டேஷன் வந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லி அந்த ஸ்டேஷனில் அவனை இறக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படியே எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். அங்கே ஒருத்தன் வந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்க்குறான். அங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அந்த வாட்டர் டேங்கையே பார்க்கறானா. தே வாட்ச்ட் ஒன் யங் ஃபெல்லோ தேர், ஹீ காட் அவுட் அண்ட் பிகின் டு லுக் அரவுண்ட் தட் வாட்டர் டேங்க். அந்த வாட்டர் டேங்கையே பார்த்துக்கிட்டே இருந்தானா. பார்த்துக்கிட்டே இருந்து அவன் கொஞ்சம் தூரம் நடக்கிறான். கொஞ்சம் தூரம் நடந்த உடனே இந்த அவனுக்கு பாதுகாப்பாகி வருகிற அந்த காட் என்ன செய்கிறான் என்றால், அவனை வந்து ஸ்டாப் பண்ணாதபடி அவன் கூட சேர்ந்து இவனும் நடக்கிறானா. அவன் எங்கே தான் போகிறான்னு பார்ப்போம். நீ அவன் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கு பிறகு ஒரு சின்ன மலையை தாண்டி போகிறான். இவனும் இந்த காடும் கூட நடந்துக்கிட்டு போகிறார். அப்படி போயிட்டு ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே போகும் பொழுது இவனும் அதை ஃபாலோ பண்ணுறாரு. அங்கே ஒரு சின்ன வீடு இருக்குது, அது மரக்கட்டையில் செஞ்சிருக்கிறது. அண்ட் கம் டு எ லிட்டில் லாக் கேபின் அண்ட் ஈ லுக்டு, அங்கே பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வயசான மனுஷன் அங்க இருக்கிறார். அந்த வயசான மனுஷனை பார்த்த உடனே அவர் வந்து அவன் மேல அவனை கட்டி பிடிச்சு கொண்டு த்ரோட் ஹிஸ் ஆர்ம்ஸ் அரவுண்ட் ஹிம், மை சன் ஐ நியூ யூ வுட் ரிட்டர்ன், என் மகனே நீ திரும்பி வருவான்னு நான் நினைத்தேன். தே டோல்ட் மீ யூஆர் டெட், நீ செத்து போனாய் என்று சொன்னார்கள். பட் ஐ நியூ யூ வுட் ரிட்டர்ன், ஆனால் நீ வந்து திரும்பி வருவான்னு எனக்கு தெரியும். And the boy came to himself. அவனுக்கு அந்த பையனுக்கு புத்தி தெளிந்தது. His amnesia left him. அவனுடைய அம்னீசியா அவனை விட்டு போய்விட்டது. அவனுடைய நினைவிழப்பு அவனை விட்டு போய்விட்டது. He could identify who he was. அவன் யார் என்பதை அறிந்து கொண்டான். He knew that was his father. அது வந்து அவனுடைய அப்பான்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அவன் பேருப்பும் தெரியுது, அவன் யாரு, அவங்க அப்பா யாரு, எல்லாமே. அந்த வாட்டர் டேங்கை பார்த்த உடனே அவனுக்கு அந்த நினைவுகள் திரும்பி வருது. திரும்பி வந்து அந்த பாதை வழியாக போய் தன்னுடைய சொந்த வீட்டை கண்டுபிடிச்சி தன் தகப்பனாரை பார்க்கும் பொழுது புத்தி கம்ப்ளீட்டாக தெளிஞ்சிச்சு. அதே போலதான் இந்த இளைய குமாரன் பென்கன் சொல்லுகிறார், யூ மே கம் டு யுவர் செல் லைக் த ப்ராடிகல் சன் டிட் அண்ட் ஃபைண்ட் யுவர் செல். இளையகுமாருக்கு முதல்ல புத்தி தெரியலை, எல்லாம் உலகத்தை அனுபவிக்கணும், உல்லாசமாக ஜீவிக்கணும், மனம் போல போகணும் அப்படின்னு நினச்சி அவன் போனான். ஒரு நாளில் அவனுக்கு புத்தி தெளிந்தது, தான் யார் என்பதை தெரிந்து கொண்டான், தன் தகப்பனார் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவன் புத்தி தெளிந்தது என்று பைபிளில் வாசிக்கிறோம். தன் தகப்பனார்கிட்ட வந்த பொழுது தகப்பனார் அவனை கட்டி பிடிச்சார், அவனை அணைத்து கொண்டு என் மகன் வந்து காணாமல் போனான், இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டான், மரித்தான், ஆனாலும் அவன் உயிரோடு இருக்கிறான், நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறுவோம் என்று பெரிய விருந்து கொண்டாடினான் என்று லூக்கா 15 வாசிக்கிறோம். அதே போல தான் எல்லாரும், ஒரு காலத்தில் நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம அமினீசியால இருக்கிறோம். பின்பு இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் நம்ம சந்திக்கும் பொழுது, இந்த கடைசி கால செய்தியை நம்ம கேட்கும் பொழுது நம்ம யார் என்பது தெரிகிறது. நம்ம ஸ்தாபனத்தில் இருந்தோம், உலகப்புறமா இருந்தோம், ஆனால் நமக்குள்ள ஆண்டவர் அந்த வித்தை பிளேஸ் பண்ணியிருக்கிறார், அந்த சீடு நமக்குள்ள இருக்கிறது, அந்த சீடு வந்து உறக்க நிலையில இருக்கிறது. பார்வோனுடைய கல்லறையில இருந்த அந்த விதைய 4000 பிறகு அந்த கோதுமையை போட்டா அதை நிலத்துல போட்டு தண்ணி ஊத்துனா அது முளைக்குதான், 4000 அது அமைதியா இருக்கு, அதுக்குள்ள ஜீவன் இருக்கு, அதுல இருக்க ஜீவன் போகல. அதே போல ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பிளேஸ் பண்ணியிருக்கிறார், அந்த சீடை பிளேஸ் பண்ணியிருக்கிறார், அவருடைய ஜீவனை பிளேஸ் பண்ணியிருக்கிறார், அவருடைய வித்தை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். அது கொஞ்ச காலம் உறக்க நிலையில இருக்கு, ஸ்லீப்பிங் கண்டிஷன்ல இருக்குது, அமினீசியா, ஸ்பிரிச்சுவல் அமினீசியால இருக்கு. நம்ம பல ஸ்தாபனத்தில் உலகப்புறமான போராட்டத்தில் நம்ம வந்து அந்த ஷாக்கு வந்து நம்ம நினைவிழப்பு பண்ணிவிட்டது. ஆனால் இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் வரும் பொழுது, ப்ராபட் மெசேஜ் வரும் பொழுது நமக்கு புத்தி தெளிவு வருகிறது. நம்ம எங்கிருந்து வந்தோம், எதற்காக உலகத்தில் இருக்கிறோம், எங்கே போகிறோம், அவர் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், ஏர்த்லி ஜேர்னி அண்ட் அவர் எட்டர்னல் டெஸ்டினேஷன், இதெல்லாம் நமக்கு தெரியுது. நம்ம தேவனுடைய சிந்தையிலிருந்து உலகத்துக்கு வந்திருக்கிறோம், உலகத்தில் நம்ம இன்னைக்கு வார்த்தைக்காக ஜீவிக்கிறோம், பின்பு நம்ம வந்து அந்த ராஜ்யம் போகிறோம், எட்டர்னல் டெஸ்டினேஷன். இந்த இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச உடனே ஒரு புத்தி தெளிவு ஏற்படும். இதுதான் இந்த நேரத்துக்குரிய செய்தி அப்படி ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தாம ஒருத்தர் செய்தியில சேர்ந்தா, அல்லது நீங்களும் அப்படி செய்தியில சேர்ந்துகிட்டா, இந்த பென்கான் செய்தி நமக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாது. இன்னைக்கு மெசேஜில் அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பாஸ்டர்ஸ் அப்படிதான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு புத்தி தெளிவே கிடையாது, ஒரு வீணான வைராக்கியம், மத வைராக்கியம் போல இந்த தீர்க்கதரிசி தீர்க்கதரிசினு அப்படி ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறாங்களே ஒழிய அவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய அனுபவம் கிடையாது. அவங்க இன்னும் இளையகுமாரனா தான் இருக்கிறாங்களே ஒழிய புத்தி தெளிவு வரல. அதுதான், அப்படி வந்தாதான் சாட்சி சொல்ல முடியும், அல்லது சாட்சி சொல்ல முடியாது. மெசேஜில் எத்தனை 1 இருந்தாலும் சாட்சி சொல்ல முடியாது. நமக்கு அந்த புத்தி தெளிவு வந்துச்சா, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா, நம்ம இப்போ எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரியும் பொழுது, நம்ம வாழ்க்கை குறித்து தான, அந்த பயணத்தை குறித்து தானே தெளிவு வரும் பொழுது சாத்தான் நம்மளை வஞ்சிக்க முடியாது, யாரும் வந்து நம்மளை குழப்ப முடியாது, யார் என்ன கிரிட்டிக்ஸ் கொடுத்தாலும் அதனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நம்ம எதற்காக உலகத்துல வந்திருக்கிறோம், எங்க போறோங்கிறத அறிஞ்சிருக்கிறோம், நம்ம எங்கிருந்து வந்தோம்னு அறிஞ்சிருக்கோம். இப்போ அந்த புத்தி தெளிவு எப்படி வந்துச்சு, இந்த மெசேஜ் நம்மளை சந்திச்சதுனால, இந்த வெளிப்பாடுகள் நமக்கு புத்தி தெளிவை ஏற்பட்டு, அதனால அருமையானவர்களே அதுதான் சாட்சி, அதை சொல்றது தான் சாட்சி. அதனால தன்னுடைய சாட்சியை சொல்லி இருக்கிற நானும் என்னுடைய சாட்சியை சொல்லுகிறேன். அதெல்லாம் இப்ப இன்ட்ரோடக்ஷனாக தான் பேசிட்டு இருக்கேன். அதனால பென்கேமுடைய சாட்சியை நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவது அவர் எப்படி வளர்ந்தன்னு சொல்றார், அதன் பின்பு அவர் பேப்டிஸ்ட் மிஷன் சர்ச்சுக்கு போறார், டாக்டர் டேவிஸ் அவங்க தலைமை போதகராக இருக்கிறார். டாக்டர்னு சொன்னால உடனே MBBS டாக்டர்னு நினைச்சாங்க, பிஹெச்டி படித்தாலே டாக்டர் தான், டாக்டரேட் படிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பைபிள் காலேஜில் டாக்டரேட் படித்தவர் டாக்டர் டேவிஸ், டாக்டர் எஸ் ஜாக்கப்னு சொல்லும்பொழுது அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் கிடையாது, அவர் பிஹெச்டி படிச்சிருக்கிறார். அதனால் டாக்டர் என்று அழைக்கப்படுகிறார். அதனால் அவர் ஒரு தலைமை போறவர் கீழே அவர் பேப்டிஸ்ட் ப்ரீச்சராக இருக்கிறார். அப்பொழுது தான் அவர் மேடாவை அங்கே ஹோப்பை கண்டுபிடிக்கிறார். அது அவருடைய ஏர்லி லைஃப், அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை. பேப்டிஸ்ட் சர்ச்சில் கொஞ்சம் வருஷங்களாக அவர் இருக்கிறார். அவருக்கு அதுக்கு பிறகு மேரேஜ் ஆகிறது, எல்லாமே நடக்கிறது. அதன் பின்பு அவர் வந்து கத்தர் வந்து அவரை வந்து ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவருடைய மனைவி எப்படி மரித்து போனார்கள் என்பதெல்லாம் சொல்லுகிறார். சொல்லிட்டு அதுக்கு பிறகு மேடாவை விவாகம் பண்ணுற காரியங்களை சொல்லுகிறார். குகையில் போய் கத்தர் அவரை சந்திக்கும் பொழுது அந்த இதுக்கு தான் அவருக்கு புத்தி தெளிவு ஏற்படுது. ஊழியத்துக்கு அழைப்பை அவர் உறுதிப்படுத்துகிறார். அதன் பின்பு அவர் வந்து பெந்தேகோசல் மிஷனோடு ஃபுல் காஸ்பல் பிஸ்னஸ் மென் அசோசியேஷன் அவங்க தான் அவருக்கு நிறைய கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அப்படியாக அவருடைய ஊழியம் வந்து அவர் பெந்தேகோசல் பீப்புளோடு கூட இணைகிறார். அவங்களோடு அதிகமான ஊழியத்தை செய்கிறார். அவங்க சபைகளில் அதிகமாக பேசுகிறார். வல பிறகு வேர்ல்டு வைடு அவருடைய மிஷன் அவருடைய ஊழியம் போகிறது. அதன் பின்பு அவர் என்ன செய்கிறார்னால் ஏழு தூதர்களை சந்திக்கும் பொழுது அவர் வந்து அப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு அவருக்கு வருது. முத்திரைகள் ரகசியம் வரும் பொழுது 1963 இருந்து அவர் மரிக்கும் வரைக்கும் அவர் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வருகிறார். இதே மாதிரி அவருடைய ஊழியத்தை அவருடைய வாழ்க்கையை மூணு பிரிவாக பிரிக்கலாம். அதே போல் என்னுடைய ஊழியத்தையும் பார்க்கும்பொழுது என்னுடைய லைஃப்பையும் என்னுடைய ஏர்லி லைஃப், என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை 1954 இருந்து 1976 வரைக்கும், இங்கே 1976 வர்றேன், இது வந்து என்னுடைய ஏர்லி லைஃப். 22 இங்கே வருகிறேன், இந்த மாதம் வந்தேன்னு தெரில, 1976 வந்திருக்கிறேன். அதனால் அது வரைக்கும் ஒரு பகுதி. அப்பொழுது நான் வந்து சிஎஸ்எஸ் சபையில் இருக்கிறேன். 1974 வரைக்கும் சிஎஸ் இங்கே வந்து பெந்தேகோஸ்தலா மாறி இருக்கிறேன். இதோ அது வந்து ஒரு ஒரு கட்டம். அதன் பின்பு 1976 1985 வரைக்கும் வேர்ல்டு வைடு மிஷன், அதில் வந்து அங்கே அகஸ்டின் பீட்டர் ஐயா அவருடைய அந்த ஸ்தாபனத்தில் இதே இடத்துல பாஸ்டராக இருக்கிறேன். அதனால் அது ஒரு 9 அந்த 9 வந்து பெந்தேகோஸ்தல் ஊழியத்தில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். நான் வந்து பெந்தேகோஸ்தல் ப்ரீச்சராக இருக்கிறேன், சிஎஸ்எல்லிருந்து பெந்தேகோஸ்தல். அதுக்கு பிறகு 1985 2013 வரைக்கும் இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவரில் பார்ட் வேர்டில் இருக்கிறேன், குறைவான செய்தியில் இருக்கிறேன், சொல்லப்போனால் அடிப்படை உபதேசத்தில் இருக்கிறேன். எப்பொழுது 1985 2013 வரைக்கும், 2013 இப்பொழுது 2026 வரைக்கும் இப்போ ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் இருக்கும் பரிபூர்ண செய்தி. பிரதர் பென்காம் 1963 65 வரைக்கும் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. அதுக்கு பிறகு அவர் 1946 1963 வரைக்கும் பார்ட் வேர்டு. அதன் பின்பு அவர் அதுக்கு முன்னால் அவர் ஸ்தாபனத்தில் இருக்கிறார், பேப்டிஸ்ட் மிஷனில் இருக்கிறார். இதே போல தான் உங்களுடைய லைஃப்பை வந்து இப்படி என்னுடைய லைஃப்பை 4 பிரிவாக பிரிக்கலாம். அதை குறித்து தான் இப்பொழுது விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் நீங்கள் கவனிங்க. நான் வந்து என்னுடைய பர்த் 5 1 மாதம் 1954 5/1954 வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பாளையங்கோட்டை பக்கத்தில் கொங்கந்தான் பாறைன்னு ஒரு கிராமம், அதுதான் அங்கே இருக்கிற கிராமத்திலே கொஞ்சம் பெரிய கிராமம். அந்த கிராமத்தில் எங்களுடைய தாப்பனார் பேர் அப்பாத்துறை, எங்களுடைய தாயார் பெயர் வந்து மனோன்மணி. இவங்களுக்கு நான் வந்து ரெண்டாவது பையனாக பிறந்திருக்கிறேன். முதல்ல எங்கள் அக்கா, ரெண்டாவது. மொத்தம் எங்கள் வீட்டில் 10 பிள்ளைகள். 2 பிள்ளைகள் சின்ன வயசுலேயே செத்து போச்சு. 8 பேர். 8 பேரில் நான் ரெண்டாவதாக இருக்கிறேன். இவ்விதமாக 1954 1974 வரைக்கும் நான் என்னுடைய சொந்த ஊரில் வாசம் பண்ணுகிறேன். என்னுடைய தாயார் வந்து நான் வந்து பிரக்னன் அங்கே வயிற்றில் இருக்கும் பொழுது அவங்க பொருத்தனை பண்ணுறாங்க. ஆண்டவரே, எனக்கு நீர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அதை உங்களுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று அவர்கள் பொருத்தனை பண்ணதாக என்னிடத்துல சொன்னார்கள். அதனால் பொருத்தனை பண்ணும் பொழுது அவங்களுக்கு நான் பிறந்தேன். ஏனென்றால் எங்கள் குடும்பத்தில் வாரிசு இல்லாமல் போனது. எங்கள் அம்மாவுக்கு தாத்தாவுடைய சொத்து தான் எங்களுக்கு இருக்க எல்லா சொத்தும். கிணறு இருக்கிறது, தோட்டம் இருக்கிறது, நன்சை நிலம் இருக்கிறது, ஏரி பாசனம் இருக்கிறது, காட்டு நிலங்கள் இருக்கிறது. இப்படி அவருக்கு சொந்த வீடு 1914 வீடு கட்டியிருக்கிறார். இப்படி அவர் நிறைய ப்ராப்பர்ட்டியை சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஆனால் வந்து வாரிசு இல்லை. ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அது செத்து போகும். எங்கள் அம்மா பிறந்தோடனே எங்கள் அம்மாவுடைய அம்மா செத்து போயிட்டாங்க. அதனால் பேத்தி அவங்க வளர்த்து அவர் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து என்னுடைய அம்மாவுக்குரிய ப்ராப்பர்ட்டி. என்னுடைய தகப்பனார் எங்கள் அம்மாவை விவாகம் பண்ணும்பொழுது எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் அவர் சொந்தக்காரராக மாறினார். ஆனால் இப்பொழுது முதல்ல பெண் குழந்தை பிறக்கிறது, ரெண்டாவது நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே ஆகும் பொழுது அதனால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து அன்னாள் போல பொருத்தனை பண்ணி ஜபிக்கும் பொழுது நான் பிறக்கும் பொழுது எனக்கு சாமிவேல்னு பேரை விடுறாங்க. 1 Samuel 1:11 வாசிக்கணும், நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் அதை உடைய ஊழியத்துக்கு வந்து ஒப்பு கொடுப்பேன் என்று அன்னால் சொல்கிறார். 1 Samuel 1:11 வாசிக்கலாம்.
சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில் என்று
அன்னால் அவிதமாக பொருத்தனை செய்கிறார். அதே போல என்னுடைய தாயார் பொருத்தனை செஞ்சாங்க. அவங்க எல்லாம் பரம்பரையா CSS சபையை சேர்ந்தவங்க. அதனால அவங்க விதமாக பொருத்தனை செய்கிறாங்க. See, bowed above and said, O Lord of hosts, if thou wilt indeed look on the affliction of thine handmaid and remember me, என் நீர் வந்து எனக்கு என்னை நினைவு கூர்ந்து, give unto thine handmaid a man child, then I will give him unto the Lord. எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் நான் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். ஆல் த டேஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் தேர் ஷால் நோ ரேசர் கம் அப்பான் ஹிஸ் ஹெட். இது அவன் வந்து கர்த்தருக்கென்று நசையனாக இருப்பான் என்று அவங்க பொருத்தனை பண்ணாங்க. அதனால் என்னுடைய தாயாருக்கு வந்து பக்தியானவங்க. என்னுடைய தாப்பனாரும் ரொம்ப பக்தியானவர். சிஎஸ் சபையில் ஒரு சர்வீஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக போவாங்க. மணி அடித்தா கரெக்டாக அங்கே இருப்பாங்க. அவ்விதமாக அவங்க வளர்க்கப்பட்டாங்க. அவங்க அப்படி பொருத்தனை பண்ணாங்க. இதை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறான், தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவர் என்னை பார்த்தார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. 139:16 வாசிக்கிறோம். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு உன்னை வந்து தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன் என்று எரேமியா 1:5 வாசிக்கிறோம். அதே போல தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் வந்து என்ன தெரிஞ்சு கொண்டார். அதனால முதலாவது எலெக்ஷன், ரெண்டாவது காலிங், மூணாவது அனாய்டிங், நாலாவது பிளேசிங். இந்த ஒரு ஒரு பாஸ்டர் அவிதமாக சொல்லலைன்னா அந்த பாஸ்டர் தேவனால் அழைக்கப்படலை. ஒரு விசுவாசி ரியல் பிலீவர் கிடையாது. உலக தோற்றத்துக்கு முன்னாக தேவன் தம்முடைய சிந்தையில் அறிந்திருந்தார். அதுதான் எலெக்ஷன். பின்பு ஆண்டவர் வந்து உலகத்தில் கொண்டு வரும் பொழுது அதன் பின்பு ஒரு நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதுதான் காலிங், மெசேஜில் வருகிறோம். பின்பு அனாய்டிங் பெறுகிறோம். ஆவிக்குரிய பிராரமாக ஜீவிக்க ஆரம்பிக்கும் பொழுது அனாய்டிங் வருகிறது. அதன் பின்பு பிளேசிங் ஆண்டவர் என்னை பாஸ்டரா பிளேஸ் பண்ணியிருக்கிறார். என்னுடைய சாணம் என்னது பாஸ்டரா இருக்கிறேன். நீங்க உங்களுடைய சாணம் என்னது மெம்பர் ஆஃப் த பிரைட். நீங்க வந்து மணவாட்டியின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த ரியல் பிலீவர். நீங்க உண்மையான விசுவாசியா மாறுறீங்க, போலி விசுவாசி கிடையாது. இந்த வெளிச்சத்துல எல்லாம் கரெக்டா தெரியும். இப்பொழுது இங்க கொடுக்கிற செய்தி வந்து உங்களை கரெக்டா நீங்க யாருன்னு காமிக்கும். அதனால இப்பொழுது நாலாவது ஸ்டேஜ் வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாவீதை உலக தோற்றத்துக்கு முன்னதாக தெரிந்து கொண்டார். அவன் பிறப்பதற்கு முன்னதாகவே சாமியல் சொல்லுகிறான், இதயத்துக்கு ஏற்ற தாசனை ஆண்டவர் உனக்கு பதிலாக கொண்டு வருவார் என்று சவுல்ட்டு சொல்லுகிறான். அது வந்து எலெக்ஷன். பின்பு ஆடுகளின் பின்னே போய்கொண்டிருந்த அவனை ஆண்டவர் அழைக்கிறார். சாமியல் திக்குதிசி வந்திருக்கிறார், நீ வா, உன்னை அழைக்கிறார் அப்படின் பொழுது வீட்டுக்கு வருகிறான். அப்பொழுது அவன் அனாய்ச்சட் ஆகிறான். அதான் அனாய்ச்சிங். அவன் தைல கொம்பை எடுத்து அவன் மேலே தைலத்தை ஊற்றும் பொழுது அவன் அனாய்ச்சட். அதன் பின்பு ஆண்டவர் வந்து அவனை பிளேஸ் பண்ணுகிறார், இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக பிளேஸ் பண்ணுகிறார். கோலியாத்தை ஜெயித்து அதுக்கு பிறகு கொஞ்ச நாட்கள் அவன் சவுலுக்கு பயந்து காடுகளிலேயும் மலைகளிலேயும் சுத்தி கொண்டிருக்கிறான். பின்பு சவுல் மறித்த பிறகு அவனை ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஜனங்களே வந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார், பிளேஸ்டு. இந்த ஃபோர் ஸ்டேஜ் வேணும்னு பென்கான் சொல்லுகிறார். இந்த மெசேஜ் நம்மளை ஃபோர் ஸ்டேஜில் கொண்டு வரும். நாங்கள் மெசேஜை விசுவாசிக்கிறோம், அங்கே தீக்கு தேசியை விசுவாசிக்கிறோம். அவங்களுக்கு பாஸ்டர் அவளை தான் சொல்லிக் கொடுக்குறார், அவங்க பாஸ்டர் அவளை தான் சொல்லிக் கொடுக்குறார். அதனால் இந்த மெசேஜில் போலி விசுவாசிகள் இருக்கிறாங்க, சில ரவுடி பாஸ்டர்ஸும் இருக்கிறாங்க. அப்படியா பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனை கொடுக்கறது. பென்கான் என்ன டீச்சிங் கொடுத்தாரு, அந்த டீச்சிங் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுதா, அது மேட்ச் ஆகுதா, அது நிறைவேறுதான்னு பார்க்கறது தான் ஒரு உண்மையான மெசேஜில் இருக்கிறதுனுடைய அடையாளம். அவங்க தான் சாட்சி சொல்ல முடியும். அதனால ஆண்டவர் வந்து அங்கே தாவீதை தெரிந்து கொண்டது போல என்னையும் வந்து அவர் எலெக்ட் பண்ணார், என்னை வந்து அழைத்தார், என்னை வந்து அபிஷேகம் பண்ணினார், என்னை இப்பொழுது பிளேஸ் பண்ணியிருக்கிறார், என்னை ஒரு பாஸ்டராக பிளேஸ் பண்ணியிருக்கிறார். என்னுடைய சாணம் என்ன பாஸ்டர் தான். நான் இங்கே இருந்தாலும் பாஸ்டர் தான், அங்கே போனாலும் பாஸ்டர் தான். இங்க உங்களை வழி நடத்துறேன், அங்கேயும் நான் வந்து உங்களை வந்து பென்கான் கீழே அவர் மெசஞ்சர், அவர் வந்து செய்தியாளர், அந்த தூதன் கீழே நான் ஒரு ஹெல்பர், நான் ஒரு சின்ன கூட்டத்தை அவருக்கு கீழே வழி நடத்தி உங்களை வந்து அங்கே கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு. அந்த ஆர்டர் அவ்விதமாக இருக்கிறது. மொத்தம் 7 குரூப் ஆஃப் ஓவர் கம்மர்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த 7 குரூப் ஆஃப் ஓவர் கம்மர்ஸ் 7 குரூப் தான் அங்க போயிட்டு மகிமையில வெட்டிங் சப்பருக்கு போறோம். போகும்பொழுது ஒவ்வொருத்தருக்கு கீழே ஹெல்பர் இருக்காங்க. இப்போ 7வது தூதன் பிரதர் பென்கான் கீழே நான் ஒரு ஹெல்பர். ஒரு பாஸ்டருக்கு சத்தியமே சரியா தெரியல, அப்படியாப்பட்டவர்லாம் ஹெல்பர் கிடையாது. மெசேஜில் அவங்க பாஸ்டர்னு அழைக்கப்பட்டாலும் ஹெல்பர் கிடையாது. அவங்க யாரையும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. இந்த 4 காரியங்கள் வரணும், எலெக்ஷன், காலிங், அனாயிண்டிங் அண்ட் பிளேசிங். இந்த இது வந்தாதான் அவங்க தான் பிரதர் பென்கான் கீழே ஹெல்பரா இருக்கிறாங்க. அவங்க பிரதர் பென்கான் வந்து அங்க ஒரு 7th குரூப்பை வழி நடத்தும் பொழுது அதுக்கு கீழே வந்து இந்த பாஸ்டர் தான் வழி நடத்த முடியும். எனக்கு பாஸ்டரே வேண்டாம், சபையே வேண்டாம், நான் வீட்லயே நான் புக்கு படிக்கிறேன், அவங்க எல்லாம் போக முடியாது. ராப்சர்ல ஒரு மேய்ப்பன் வேணும். ஆடு வந்து மேய்ப்பன் இல்லாமல் மேய போக தெரியாது. வெள்ளாடா இருந்தா போகும், ஆனா செம்மறியாடா இருந்தா அது போகாது. அதனால ஒரு பாஸ்டர் வேணுமா, வேணும். அந்த பாஸ்டர் அந்த தூதனுடைய செய்திப்படி கரெக்டா இருக்கணும். அதனால எல்லா பாஸ்டர்களும் ஜனங்களை வழி நடத்த முடியுமா, முடியாது. அவங்க ராப்சருக்கு வழி நடத்த முடியுமா, முடியாது. என்னுடைய லைஃபை நான் பார்க்கும் பொழுது அந்த 4 ஸ்டேஜஸ் வந்திருக்கிறேன். அந்த 4 ஸ்டேஜ் வந்து இப்பொழுது ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவங்களை மைமில கொண்டு சேர்க்கிறது தான் என்னுடைய பர்பஸ் ஆக இருக்கிறது. அதனால நான் அப்படி பிறந்து அங்க இருக்கும் பொழுது சிறு வயது என்னுடைய ஏர்லி லைஃப் வந்து சிஎஸ்எஸ் சபைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். சிஎஸ்எஸ் சபையில வந்து போயிட்டு இருந்து என்னுடைய 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என் சொந்த ஊர்ல மிடில் ஸ்கூல் அதில் படிச்சுட்டு அதுக்கு பிறகு 9 ஆப்பு 10 ஆப்பு 11 ஆப்பு அன்னைக்கு 11 ஆப்பு உண்டு. அதனால் அந்த ஹைஸ்கூல் வந்து ரெட்டியார்பட்டி என்ற இடத்துல நான் படிக்கிறேன். அதன் பின்பு என்னுடைய காலேஜ் படிப்பு வந்து பாளையங்கோட்டை பியூசி பிஏ 3 வருஷம் எக்கனாமிக்ஸ் பிஏ எக்கனாமிக்ஸில் எடுத்து செகண்ட் கிளாஸில் பாஸ் ஆகியிருக்கிறேன். அந்த படிக்கும் பொழுதே நான் வந்து டைப்ரைட்டிங் அக்கௌண்டன்சி வந்து இதெல்லாம் ப்ரைவேட்டாக டெக்னிக்கல் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன். இப்படி என்னுடைய 1974 வருஷம் 20 வயசு இருக்கும் பொழுதே அங்கே நான் வந்து படிப்பெல்லாம் முடிச்சாச்சு. 1974 வருஷம் வரைக்கும் நான் 4 ஆப்பு படிக்கலேருந்து காலேஜ் படிக்கும் வரைக்கும் காலையிலையும் தோட்டத்துக்கு போகணும், வேலை செய்யணும். அது ஸ்கூல் முடித்தாலும் அல்லது காலேஜ் முடித்தாலும் ஈவினிங்கும் தோட்டத்துக்கு போகணும், அங்கே போய் வேலை செய்யணும். எங்கள் அப்பாவுக்கு உதவியாக இருந்தேன், எங்கள் அப்பாவுக்கு ரைட் ஹேண்டாக இருந்தேன். வேலைக்காரங்க நிறைய பேர் இருந்து வேலை செய்கிறாங்க, இருந்தாலும் எங்களுடைய அப்பா வந்து தகப்பனார் வந்து கடின உழைப்பாளி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அவரோடு சேர்ந்து நானும் வந்து எல்லா வேலையும் செய்கிறேன், விவசாய வேலைகள். அது எங்களுடைய சொந்த இடம், சொந்த வயலில் வேலை செய்கிறோம், கூலிக்கு போய் வேலை செய்யலை. நான் விவசாயியாக இல்லை, படிச்சுக்கிட்டே தான் வேலை செய்கிறேன். அதுக்காக நான் விவசாயியாக மாறிட்டேன், இல்லை விவசாயியாக மாறலை. படிச்சுக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு வேலை செய்கிறேன், ஆனால் எல்லா வேலையும் செய்வேன். ஏர் உழுறது, கமலை அடிக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. அதான் வண்டி அடிக்கிறது மற்றும் விவசாயத்தில் என்னென்ன வேலை உண்டோ அத்தனையும் எங்கள் அப்பாவுக்கு ஈக்குவலாக செய்வேன், எல்லாத்தையும் திறமையாக செய்வேன். இப்போ எப்படி செய்தேன்னு எனக்கே நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. அவ்விதமாக என்னுடைய தகப்பனாருக்கு நான் வந்து உதவி செய்தேன், படித்து கொண்டே வேலை செய்தேன். அப்படி இருக்கும் பொழுது சிஎஸ்எஸ் சபைக்கு ரெகுலராக அட்டன் பண்ணுவேன். வீட்டில் வந்து என்னைக்காயிலும் என்னை வந்து படின்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. எங்கள் வீட்டில் என்னன்னா அந்த வேலை கிடக்கு, இந்த வேலை கிடக்கு. 10 மாடு இருக்கும், 2 பசுமாடு இருக்கும், 2 ஏர்மாடு இருக்கும், மற்றும் நிறைய மாடுகள், 10 மாடுகள். அதை பராமரிக்கிறதே பெரிய வேலை அது. அதனால் அந்த மாடை கவனிக்கிறது, விவசாயத்தை கவனிக்கிறது, இதெல்லாம் தான் அந்த வேலை தான் செய்ய சொல்லுவாங்களே ஒழிய படின்னு சொல்ல மாட்டாங்க. இது தான் என்னுடைய ஆரம்ப வாழ்க்கை, ஏர்லி லைஃப் அதுதான். அதன் பின்பு டிகிரி வாங்கிட்டு 1974 வருஷம் நேராக எங்கே வரேன், தாம்பரம் வருகிறேன், சென்னைக்கு வருகிறேன். அப்போ ட்ரெயின் டிக்கெட்டு 18 ரூபா தான். அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து தாம்பரம் வருகிறேன். இங்கே சித்தப்பா வீடு இருக்கு, சித்தப்பா வீட்டுக்கு வர்றேன். எதுக்காக என்றால் இங்கே ஒரு வேலை பார்க்கணும். அப்படி வரும்பொழுது அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்திருக்கிறேன். அன்றைக்கு ஈவினிங்கே அந்த தாம்பரத்தில் பாஸ்கர் தாசன் என்றதான பாஸ்டருடைய சபையில், காஸ்பல் ஹால் அவங்க சபை பேர், அந்த சபையில் ஈவினிங் சர்வீஸ் அட்டன் பண்ணுறேன். அது வந்து ஒரு காஸ்பல் மீட்டிங்காக நடத்துகிறாங்க. அப்படி அட்டன் பண்ணும் பொழுது நான் அந்த கூட்டத்தில் வந்து ஒப்பு கொடுக்குறேன், கையை வயத்தி ஒப்பு கொடுக்குறேன். வந்த நாளே ஒப்பு கொடுத்துட்டேன், வந்த நாளே நான் பெந்தகாசலாக மாறிட்டேன். சிஎஸ்எலேருந்து பெந்தகாசலாக மாறிட்டேன். சென்னையில் கால் மிதிச்ச அன்னைக்கே நான் பெந்தகாசல். அப்பொழுது அங்கே வந்து மைக்கேல் சகோதரன், மைக்கேல் என்கிற ஒரு சகோதரன் அங்கே வருவார். அவர் வந்து யார் புதுசாக ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுவார். அவர் ஸ்டேட் பேங்கில் வேலை செய்கிறார். ஒருவேளை அந்த சகோதரன் பஸ் ஏறி கொஞ்சம் தூரம் போனால் இவரும் அவரு கூட பஸ் ஏறி போய் சத்தியம் சொல்லுவார். அந்த காலத்தில் அப்படிலாம் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. இந்த காலத்தில் ஒரே மாய்மாலம். அந்த காலத்தில் சின்சியராக பெண்டேகாசலில் இருந்தாங்க. இப்ப எல்லாமே மாய்மாலம், யாருக்கும் உண்மையான ஆத்மபாரம் கிடையாது. அதனால அவர் எனக்கு வந்து சத்தியத்தை சொன்னார். சத்தியத்தை சொல்லி அவர் வந்து எனக்கு பரிசுத்தாவிக்காக ஜெபம் பண்ணார். நான் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவியும் பெற்றேன். இவ்விதமாக இது 1974 வருஷம் எங்களுடைய சித்தப்பா வீட்டில் தாம்பரத்தில் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் பெந்தகோசல் விசுவாசியாக மாறிவிட்டேன். அப்பொழுது குரோம்பேட்டையில் பாஸ்டர் தயானந்தன் இருக்கிறார், பெந்தகோச பாஸ்டருக்கெல்லாம் தலைமை பாஸ்டர் அவர், பிஷப் மாதிரி. அவர் சர்ச்சுக்கு நிறைய வாலிப சகோதரர்கள் தாம்பரத்துலேருந்து போனாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் சைக்கிளில் இதை குரோம்பேட்டைக்கு போனேன். அங்கே போயிட்டு குரோம்பேட்டையில் பாஸ்டர் தயானந்தன் சபைக்கு போயிட்டு இருந்துக்கேன். அப்படி போயிருக்கும் பொழுது அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஆனால் ஊழியம் செய்வாங்க, ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங். நானும் அந்த ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங்கில் சேர்ந்துக்கிட்டேன். எல்லாம் தாம்பரத்தில் ஒரு ஜபக்குழு இருக்கு, அவங்க வந்து வெள்ளிக்கிழமை தோறும் அங்கே விழிப்பு ஜபம் பண்ணுவாங்க, ஒரு ஹாலில் விழிப்பு ஜபம். நானும் அந்த விழிப்பு ஜபத்தில் சேர்ந்துக்கிட்டேன். அது மாத்திரமல்ல, லீவு நாள் இதெல்லாம் வந்து கிராம ஊழியம் செய்வாங்க. இப்படி அந்த கிராம ஊழியத்திலையும் நான் போனேன். சோரன் விக்டர் அப்படிங்கிற ஒரு சகோதரன், அவர் ஹார்பல்ல வேலை பார்க்கிறாரு, ரொம்ப அனுபவம் உடைய நல்ல சகோதரன். அவர் தான் வந்து எனக்கு ஸ்ட்ரீட் பீச்சிங், தெருப்பரசங்கம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுத்தார். அவர் இன்னொரு சாலமன்கிற ஒரு பிரதரும், அவர் இன்னைக்கு பீகாரில் இருக்கிறார். அவர் என்னையும் அவரையும் கூட்டிக்கிட்டு அவர் திருப்போரூர் போனார். அங்கே ஒரு பாஸ்டர் வீட்டில் தங்கி, அங்கே ஒரு ரெண்டு நாள் தங்கி, அங்கே இருக்கிற கிராமத்தில் சுவிசேஷ ஊழியம், மெக்காபோனை வச்சு சுவிசேஷ ஊழியம். அந்த ஊழியம், சுவிசேஷ ஊழியத்தை எப்படி செய்யணும், தெருப்பரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியத்தை கொடுத்தது அவர் தான். இப்படி அவர் ட்ரைனிங் கொடுத்தார். அதனால் நான் 1974 வருஷம் தாம்பரத்தில் இருக்கிறேன். நான் இப்பொழுது பெந்தகோஸ்தல் பிலீவராக மாறிவிட்டேன், சுவிசேஷ ஊழியத்தையும் செய்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது வேலைக்காக ட்ரை பண்ணி, வேலை எங்கே, நான் அந்த காலத்தில் வேலை கிடைக்காது, இப்பொழுது இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, அப்போ வந்து டிவியே கிடையாது, அதனால் வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதனால் எனக்கு வேலை வந்து ஒரு இடத்துல ட்ரை பண்ணி ராயபுரத்தில், அங்கே ராயபுரத்தில் அக்கௌண்ட்ஸ் எழுதுறது, அங்கே வந்து வேலைக்கு வேலை பார்க்க போனேன். எங்கள் சித்தப்பா வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டருக்கு மேலே ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து வரணும். அங்கேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி பீச், லாஸ்ட் ஸ்டேஷன் பீச், பீச்சுக்கு இறங்கணும். அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி அங்கே வந்து ராயபுரம் போகணும். ராயபுரம் கல்மண்டபம் என்ற இடத்துல, அங்கே தான் அங்கே அந்த ஸ்டாப்பு பக்கத்தில் தான் வேலை. இப்படி அங்கே பல மாதங்கள் அங்கே வேலை பார்த்தேன். இப்படி ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்ராவல் பண்ணணும், சம்பளமும் அதிகம் கிடையாது. இவ்விதமாக அங்கே சேல்ஸ் டாக்ஸ் எழுதுறது, இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த சுவிசேஷ ஊழியம் செய்துக்கிட்டு இப்படி ஒரு பெந்தகோஸ்தல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக மாறினேன். பைபிள் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக மாறினேன். எல்லாம் அண்டர்லைன் பண்ணி படிப்பேன், இங்கிலீஷ் பைபிளும் தமிழ் பைபிளும் படிப்பேன். எங்கள் சித்தப்பா பார்ப்பாரு, என்ன நீ வந்து எல்லாம் அண்டர்லைன் பண்ணுறிய, நிறைய வசனம் அண்டர்லைன் பண்ணிய, பேசாமல் பைபிள் ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணிவிட்டா அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி பைபிளை வந்து ரொம்ப ஆசையாக படித்தேன், இங்கிலீஷ் பைபிளை ரொம்ப வாஞ்சியாக படித்தேன். இது மக தமிழ் இங்கிலீஷில் படித்து பைபிள் வசனத்தில் எனக்கு அதிக இன்ட்ரெஸ்ட். இப்படி இருக்கும் பொழுது என்ன செய்தேன் என்றால், அங்கே அந்த ராயபுரத்தில் வேலை பார்க்கும் பொழுது கடுமையான ஜுரம் வந்தது, விச ஜுரம் வந்து ஒரு 10 நாள் கிட்டத்தட்ட ஜுரம். ஜுரம் வந்து ரொம்ப உடம்ப பாதிப்புக்குள்ளாகிவிட்டது. அதன் பின்பு எங்கள் சித்தப்பாட்ட சொன்னேன், இதை போல் நான் வந்து ஊருக்கு போகிறேன், நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போய் என்ன செய்கிறேன் என்றால், அங்கே வேலை வாய்ப்புகள் ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு விவசாயத்தில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணுவேன், சுவிசேஷ ஊழியத்தை செய்வேன். அதனால் அங்கே இருக்கிற சிஎஸ்எஸ் சபைகள், எங்கள் ஊரை சுற்றி இருக்க சின்ன சின்ன ஊரில் இருக்க சிஎஸ்எஸ் சபைகளில் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த கேட்டகிஸ்ட்டை போய் பெர்மிஷன் கேட்டு ஞாயிற்றுக்கிழமைனா அங்கே போய் பிரசங்கம் பண்ணுவேன். அப்படி பிரசங்கம் பண்ணும்பொழுது இதை வந்து எங்களுடைய சித்தப்பா கேள்விப்பட்டார். இன்னொரு சித்தப்பா, ஊரில் இருக்க சித்தப்பா, அவர் வந்து மிடில் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருக்கிறார். அவர் ஒரு நாள் வந்து என்னை கூப்பிட்டார், என்னடா இதை போல் நீ சிஎஸ்எஸ் சபையிலெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறியாமில்ல, ஆமா சித்தப்பா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், காணாம போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு தானே உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதனால தான் நான் அங்க போய் பிரசங்கம் பண்ணேன். நீ தாண்டா காணாம போய் கிடக்கிறா, இனிமேட்டுல அந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ண வச்சுக்கிடாது அப்படின்னு நல்லா திட்டினார். சரி, அவர் திட்டிட்டு போறாரு, நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்படி கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது என்னுடைய தாப்பனார் வந்து எப்பொழுதுமே ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிப்பார். நைட் ஆனால் ப்ராப்ளம் வரும், அவருக்கு எனக்கு வாக்குவாதங்கள் வரும். அதனால் வீட்டில் இருக்க நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை எடுத்துக்கிட்டு என்னுடைய தோட்டம் இன்ஜின் ரூம் இருக்கு, அது ஒரு சின்ன இன்ஜின் ரூம் அல்ல, ஒரு சின்ன கட்டில், பனைமரத்து நாரில் தான் அந்த கட்டில் செஞ்சுருக்கிறாங்க. அந்த கட்டிலில் போய் சுருங்கி படுத்துக்கிடுவேன், அங்கே போய் படுத்துக்கிட்டு ராத்திரியெல்லாம் அங்கே ஜெபம் பண்ணுவேன். ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே, அங்கே ஊரில் இருந்து 2 கிலோமீட்டருக்கு மேலே தோட்டத்துக்கு வரணும். அங்கே வர வழியில் ஒரு சாத்தான் கோயில் இருக்குது, அதில் அநேக விக்கிரகங்கள் இருக்குது. அந்த கோயில் பேரே சாத்தான் கோயில் தான். அந்த கோயில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அதில் விழா கொண்டாடுவாங்க. எங்கேருந்தெல்லாமோ வருவாங்க. அந்த கோயிலுக்கு சொந்தக்காரன் பல இடத்துல இருக்கிறான். அவன் கூண்டு வண்டியில் ஆட்டை கொண்டுகிட்டு வருவான். நடு ராத்திரியில் ஆட்டை வெட்டுவாங்க. வெட்டி என்ன செய்கிறான்னா, அதுக்கு அங்கே பலி செலுத்திட்டு அங்கே விழா நடக்கும். பிறகு விடியதுக்குள்ளே எல்லாரும் போயிடுவான். அதனால் அந்த கோயில் பக்கத்தில் பெரிய ஆலமரம், அந்த என்ன செய்ய, அங்கே பாம்பு நிறையா உண்டு, பேய்கள் உண்டு. நான் 10 மணிக்கு மேலே தான் பைபிளை எடுத்துட்டு அந்த வழியாக தான் வரணும். இங்கே வந்து எங்கள் தோட்டத்தில் அங்கே இன்ஜின் ரூமில் இருக்கணும், அங்கே பாம்புகளும் நிறைய உண்டு. அதனால் நான் இப்படி சில மாதங்கள் வந்து அங்கே வந்து இந்த இன்ஜின் ரூமில் தங்கினேன். ஏன்னா வீட்டில் ப்ராப்ளம் ஜாஸ்தி, நான் ரசிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு அதெல்லாம் ஒத்து வரல. அவங்க நான் உலகப்புறமா நல்ல மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் அதை ஆண்டவர் அப்படி எனக்கு தரல. இதனால் என்ன லைஃப் அப்படி இருந்துச்சு அந்த சூழ்நிலையில். இதனால அவங்கக்கிட்ட இருந்து போராடுறதை விட நிம்மதியாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலான்னு சொல்லி ராத்திரியெலாம் அங்கே ஜோம் பண்ணுவேன். அந்த சின்ன கட்டில் சுருண்டு படுத்துக்கிடுவேன். ஒரு பாம்பும் என்னை கடிக்கலை, ஒரு பேயும் என்னை என்கிட்ட வரல. அந்த கோயில் பக்கத்தில் போச்சுல கொஞ்சம் பயமாக இருக்கும். இருந்தாலும் நான் வந்து ரசிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தைரியம் எனக்குள்ளே இருந்ததுனால அது என்னை ஒன்றும் மேற்கொள்ள முடியல. அப்படி இருக்கும் பொழுது திருப்பி எங்கள் சித்தப்பா கூப்பிடுறாரு. இதே போல் மாமா வந்து போரூரில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாரு. கெமிக்கல்ஸ் சில உற்பத்தி பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக அவர் ஒரு லோன்லாம் வாங்கியிருக்கிறாரு. அப்படி நீ வந்து வரணும் அப்படிங்கிறது. எங்கள் மாமா வந்து PhD படிச்சிருக்காரு. எங்கள் அத்தை வந்து உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் லெக்சராக இருக்காங்க, சுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் லெக்சராக இருக்காங்க. அவரும் லெக்சராக ஆக வேண்டியது, ஆனால் அவர் இப்படி வேலை கிடைக்காதனால அவர் இப்படி ஒன்று ஆரம்பிச்சிடறாரு. கடைசியில் நான் வந்து போரூருக்கு வரேன். எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, இனிமேட்டு உன் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும். காக்காவை வந்து பறக்காட்டி விட்டாச்சு. பறக்காட்டினா அது காக்கா என்ன செய்யும், குஞ்சு பொறிச்சு வளர்க்கும். வளர்த்து அதுக்கு பிறகு அது பெருசாக வந்தோடனே பறக்காட்டி விட்டுட்டு அதுக்கு போயிடும். அதுக்கு பிறகு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி தான் நான் உன்னை பறக்காட்டி விட்டுட்டேன். இனிமேட்டு நீ வந்து என்ன செய்யக்கூடாது, உன் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும். அதனால் அவர் என்ன நினைக்கிறார், இவன் வாழ்க்கையை இவனே பார்த்துக்கிட மாட்டான் அப்படின்னு அவருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை. என்னை குறித்து அவருக்கு ஒன்றும் தெரியல, எனக்கும் என் லைஃப்பை குறித்து ஒன்றும் தெரியல. அதனால் உன்னை பறக்காட்டி விட்டுட்டேன்னு சொன்னோடனே எனக்கு அந்த வார்த்தை வந்து ரொம்ப மனசில் உண்டிங்காக இருந்துச்சு. இனிமேல் இந்த ஊருக்கே வரக்கூடாது, இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். 1975 போரூருக்கு வருகிறேன். எந்த மாதம் வந்தேன்னு தெரியல, இதோ போரூருக்கு வருகிறேன். போரூருக்கு வந்து எங்களுடைய மாமா வீட்டில் இருந்துக்கிட்டு அவருக்கு உதவி செய்கிறேன். கொஞ்ச நாளில் அவருக்கு காலேஜ் லெக்சர் வேலை கிடச்சிச்சு. அதனால் அவர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண உடனே நான் வந்து யாரையும் நம்பி ஜீவிக்கக்கூடாது, சொந்தக்காரங்களை நம்பி ஜீவிக்கக்கூடாது. நம்ம வேலையை நம்மளை தான் பார்க்கணும், யார்ட்டையும் போய் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணேன். அதனால் எழுத்தாப்பில் ஒரு கம்பெனி இருந்துச்சு, அந்த கம்பெனியில் போய் வேலை கேட்டேன். என்னென்னா கிளரிக்கல் வேலைலாம் கிடையாது, மிஷின் ஆப்ரேட் பண்ணுற வேலை தான். ரொம்ப குறைஞ்ச சம்பளம், 12 hours ஒர்க்கு. அந்த வேலையை செஞ்சுட்டு போரூரில் ஒரு சின்ன வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே நானே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்து என்னுடைய லைஃப் வந்து அப்படி பல மாதங்கள் அவ்விதமாக போச்சு. அப்படி இருக்கும் பொழுது நான் சர்ச்சுக்கு போகணுமே, அப்படி சர்ச்சுக்கு போகணும், எங்கே சர்ச்சு இருக்குன்னு தேடும் பொழுது காரம் பக்கத்தில் அங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அங்கே ஒரு சர்ச்சு இருக்குது, எஸ்தர் ஆக்சின் மிஷன். இப்போ அது எங்கே இருக்குன்னு தெரில, அதை விற்றுட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரில. அங்கே போனேன். அந்த அந்த பாஸ்டருக்கு வந்து அவருக்கு கீழே சில 4 பாஸ்டர்லாம் இருக்கிறாங்க, அவர் பிரான்ச் சர்ச்சு வச்சிருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு இதை நான் வந்து இதை மாதிரிலாம் ப்ரீச் பண்ணுவேன், இதை பலி நான் ஊழியத்துக்கெல்லாம் அதாவது நான் சுவிசேஷ வேலைலாம் செய்வேன்னு சொன்னோன்னா, அவர் என் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருந்தார். ஒரு முறை பிரசங்கம் பண்ணேன், ஒரு ஞாயிற்றுலமை பிரசங்கம் பண்ணேன். பக்கத்துலேருந்து கிராமத்துலேருந்து சிலர் வந்திருக்கிறாங்க, ஹாஸ்டல் பிள்ளைகள் இருக்குது. அப்படி பிரசங்கம் பண்ணும்பொழுது அவர் சொல்லிட்டாரு, இனி வார வாரம் நீ தான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதான் ஒவ்வொரு ஞாயிற்றுலேயுமே அங்கே பிரசங்கம், இங்கே கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அங்கே வந்து ஞாயிற்றுலமை பிரசங்கம். அவர் சொன்னார், நீ எங்கே இருக்கிற, இதே போல் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், நீ வாடகை வீடு வேண்டாம், நான் உனக்கு வீடு தரேன் அப்படின்னு. எனக்கு வந்து கொயப்பேட்டை, காரம்பாக்கம் கொயப்பேட்டையில் ஒரு அந்த சட்டிப்பானங்கள்லாம் செய்கிறாங்க, அவங்களுக்கு அங்கே அவருக்கு அங்கே ஒரு இடம் இருக்குது, அதில் ஒரு 4 பாஸ்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, எனக்கும் ஒரு வீடு கொடுத்தார். நான் அதில் இருந்துக்கிட்டு விதமாக இருக்கும் பொழுது அந்த ஹாஸ்டலுக்கு அந்த பிரசங்கம் பண்ண போகும்பொழுது அங்கே ஹாஸ்டலுக்கு பால் சப்ளை பண்ணுற ஒரு பால்காரன் இருக்கான். அந்த பால்காரங்கிட்ட கேட்குறேன், இங்கே வந்து ஏதாவது தோட்டம் இருக்குதா, ஜெபம் பண்ணணும், தனியாக ஜெபம் பண்ணணும், ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தோட்டம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கன்னே. அவர் சொன்னார், இங்கே ஒரு பெரிய சப்போட்டா தோட்டம் இருக்குது, அந்த தோட்டம் அந்த ஓனர் எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் அங்கே போய் ஜெபம்லாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் அங்கே பிரசங்கம் முடிஞ்சிட்டு நேராக அங்கே போயிடுறேன். அன்றைக்கி ஃபாஸ்டிங், அன்னைக்கு சாப்பிட மாட்டேன். அங்கே இருட்டும் வரைக்கும் அந்த தோட்டத்தில் ஜெபம் பண்ணு, உபாசம் பைபிள் படித்து உபாச ஜெபம் செய்வேன், ஒவ்வொரு சண்டையும் உபாச ஜெபம். அந்த சப்போட்டா தோட்டம் இப்போ எனக்கு எங்கே இருக்குன்னே தெரில. அப்படி பல மாதங்களை வந்து அங்கே நான் வந்து அப்படி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். ரொம்ப சின்சியராக இருப்பேன், ரொம்ப ஆவிக்குரிய பிரமா, ரொம்ப சின்சியராக இருப்பேன். அவ்வளோ வந்து எனக்கு ஆண்டவர் மேலே அவ்வளோ பக்தி, ஆண்டவர் அவிதமான ஒரு கிருபையை கொடுத்தாரு. அந்த இதில் பண வசதி கிடையாது, ரொம்ப கஷ்டம்தான், ஏன்னா குறைவான சம்பளம். அதனால் அவர் ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் அந்த மனுஷன் உள்ளத்தில் சேர்ந்து வாடகை கொடுக்காண்டாம், ஃப்ரீயாக வீடு கிடச்சி. அப்படி இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் காட்டு பக்கத்தில், ஹென்ரிங்க பாஸ்டர் வந்து காட்டு பக்கத்தில் அவர் பாஸ்டரை சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறாரு. அவர் பிரான்ச் சர்ச்சு தான். அவர் சொன்னார், நீ இவ்வளோ படிச்சிருக்கிறா, இவ்வளோ பக்தியாக இருக்கிறா, நீ வந்து இதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்கிறிய. எனக்கு வந்து அகஸ்டின் பீட்டர் ஐயா தெரியும், அவர்கிட்ட போனால் நீ அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், என் மகனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் மகனை அனுப்பினார், அகஸ்டின் பீட்டர் ஐயாட்ட வரேன். விருகம் பார்க்கறதுக்கு வந்து அவர் ஆஃபீஸில் தான் வேலை கேட்குறேன், எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குது, இருந்தாலும் நான் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்கலை. அந்த அழைப்பெல்லாம் நான் வந்து அப்படியே தடை பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கேன், என் மனசில் அது இருக்குது, இருந்தாலும் ஊழியத்துக்கு போகிறது அதெல்லாம் வந்து சிக்கல் அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு போகல அப்படின்னு சொல்ல, அவர்கிட்ட வந்து என்ன செய்கிறேன் என்றால், எனக்கு வந்து உங்கள் ஆஃபீஸில் வேலை கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது அவர் சொன்னார், எங்கள் ஆஃபீஸில் ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது, ரொம்ப இல்லை அப்படின்னு. நான் என்ன அப்ளிகேஷனை படித்து பாருங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அப்ளிகேஷனை படிக்க சொல்ல எழுதியிருந்தேன், ஐ ஹவ் ரிசீவ்ட் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு எழுதியிருந்தேன், நான் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். அந்த வேர்டை படித்த உடனே அந்த மனுஷனுக்கு என்னதான் வந்துச்சுன்னு தெரில, நீ பரிசுத்தாவி பெற்றிருக்கிறியா, நீ உடனே வா, உனக்கு ஏதாவது கடன் இருந்தால் கூட நான் அந்த கடனை கொடுக்க பாருங்க. இப்படி ஒரு ஒரு இந்த நேரத்துக்குரிய ஒரு பர்சன் யார் கூட சொல்ல மாட்டார், அவர் ஒரு சாபனை தான். ஆனால் அவர் அப்படி சொல்கிறார், பரிசுத்தாய் பெற்றிருக்கிறியா, நீ உடனே வா. உனக்கு கடன் இருந்தா நான் கொடுக்கறேங்க. அந்த வார்த்தை இன்னும் என் காதல கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்பவும் என் காதல துணிக்க, என் மனசுல துணிக்குது. அந்த மாதிரி சொன்னார். அதனால நான் இவர்கிட்ட போயிட்டு, இந்த பாசிட்ட போயிட்டு, காரம்பாக்கத்தில் இருக்க பாசிட்ட போயிட்டு, இதே போல நான் விருகம் பார்க்கறதுக்கு போறேன், அங்கே போயிட்டு போறேன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், அவர் சொன்ன வார்த்தையும் இன்னும் என் மனசை விட்டு போகல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எப்போது வந்தாலும் என் கதவு உனக்கு திறந்தே இருக்கும், நீ எப்போனாலும் வரலாம். ஏன்னா அவர் என்ன நேசிக்கிறார், நீ என்கிட்ட எப்போனாலும் வரலாம், நீ என் கூட இருக்கலாம் அப்படின்னு. உனக்கு நான் வீடு ஃப்ரீயாக வீடு கொடுக்குறேன், அதே மாதிரி உனக்கு எல்லா சலுகையும் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த சொன்ன வார்த்தை இன்னும் மறக்க முடியல. அது ஒரு நல்ல இருதயம். ஆனால் அதுக்கு பிறகு அந்த காலம் பக்கத்துக்கு நான் காலை மிதிக்கலை, ஆண்டவர் என்னை மிதிக்கும்படியாக வைக்கலை. அது பிறகு இங்கே வந்து அகஸ்டின் பீட்டரையா என்ன பண்ணார் என்றால், எனக்கு வந்து ஆபீஸ்லையும் வேலை செய்யணும், நீ இதையும் இங்கே ஒரு இடம் கிடக்குது வளசர பாக்கத்தில், அது வந்து சும்மா கிடக்குது, நீ அங்கே வந்து உட்காந்துக்க அப்படின்னு என்ன கொண்டு வந்து அங்கே வந்து நீ சண்டே ஸ்கூல் நடத்து அப்படின்னார். இங்கே வந்து பார்த்தா ஒரு பாலடைஞ்ச இடம் கிடக்கு. அந்த சர்ச்சில் வந்து கூரெல்லாம் ஒழுகிறவங்கெல்லாம் இங்கே நைட்டு வந்து இங்கே படுத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி இடம் கல் கட்டியெல்லாம் கிடக்கு. இவ்விதமான ஒரு இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணு, தெருவில் என்னை பிரசங்கம் பண்ணாச்சு, நோவாவை வச்சு பிரசங்கம் பண்ணேன். இந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்து கேட்டாங்க. அப்போ எனக்கு 22 வயசு, 76ஆம் வருஷம், இதோ இந்த வளசர வாக்கத்துக்கு வந்துட்டேன். இங்கே வந்து இருக்கும் பொழுது அகஸ்டின் பீட்டரையாட்ட போகணும், எனக்கு சம்பளம் எவ்வளோ பேசுவேன்னா 150 ரூபாய். 150 ரூபா வந்து 1985 வரைக்கும் 350 ரூபா வரைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடச்சி. அவர், இது சேலரி கிடையாது, இது ஒரு கிஃப்ட், உனக்கு ஒரு ஆஃபரிங் கொடுக்குறோம், ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் ஊழியம் செய்கிறதுக்காக, அவ்வளோதான். ஆனால் அன்றைக்கி 1 கிலோ அரிசி 1 ரூபா, 1 ரூபா 1 ரூபா 10 பைசா, 1 ரூபா 20 பைசாவுக்கு வாங்கலாம். 50 ரூபாய்க்குள்ள மளிகை ஜாமான்லாம் வாங்கிடலாம். அந்த மாதிரி விலைவாசிலாம் அப்போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்விதமாக இருக்கும் பொழுது இந்த வளசர் வாக்கத்துக்கு வருகிறேன். இப்போ இது வரைக்கும் 1976ஆம் வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ 1976லேருந்து 1985 வரைக்கும் இப்போ சொல்ல போகிறேன் ரெண்டாவது பகுதி. இப்போ 1976ஆம் வருஷம் இதே பிளேஸில் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது வேர்ல்டு வைடு மிஷனில் இருக்கிறேன். இப்பொழுது வேர்ல்டு வைடு மிஷன் வந்து இருக்கும் பொழுது 7 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, என் கூட 7 பாஸ்டர். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் காலையிலையும் அங்கே போகணும், அகஸ்டின் பீட்டரை ஆட்ட போகணும், அங்கே பைபிள் ஸ்டடி. ஈவினிங் ஆனால் ஏதாவது ஒரு சென்டரில் வந்து ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங், தெரு பிரசங்கம். அந்த காலத்தில் தெரு பிரசங்கத்துக்கு அதிக வேலையும் இருந்துச்சு. தெருவில் போய் பாட்டு படித்தா, வருவாய் தருணம் இதுவே, அங்கே பாட்டை படித்தோம்னா, இயேசு அழைக்கிறார் அப்படிங்கிற பாட்டு, இயேசுவி நாமம் இனிதான நாமம் அப்படின்னு பாட்டு படித்தா எல்லாம் ஓடி வருவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் டிவி கிடையாது, இதனால ஜனங்கள் வந்து பிரசங்கம் பண்ணால் வந்து கேட்பாங்க. இப்படி ஸ்ட்ரீட் பிரிச்சிங், ஈவினிங் ஆனால் ஸ்ட்ரீட் பிரிச்சிங், இப்படி வாரத்தில் 4 நாள் போகணும். அப்படி போகும்பொழுது இந்த சர்ச்சு வந்து கூரை சர்ச்சு, பக்கத்தில் வந்து என்ன செய்யுது, ஒரு சின்ன பாத்ரூம் போல் ஒரு இது, ஒரு கூரை இது இருக்குது, கூரை வீடு இருக்குது. அதில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான், அவன் வந்து நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், அவனுக்கு மனைவி ஒரு குழந்தை இருக்குது, ஒரு சின்ன குழந்தை இருக்கு, பாதி இடம் எனக்கு, பாதி இடம் அகஸ்டின் பீட்டரையாவுக்கு, பாதி இடம் எனக்கு அப்படிங்கிற. அகஸ்டின் பீட்டரையா என்ன சொல்லார்னா, நீ அங்கே போய் இருந்து அவனை துரத்து, அவரால் துரத்த முடியல, அதனால் நீ துரத்து அப்படிங்கிறாரு. எனக்கு அவன் மனைவி பிள்ளைகளை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு, அவனை எப்படி துரத்த சொல்கிறது. அவன் விருகம் பார்த்துல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான், அதனால் நான் அவனை துரத்தலை, அவங்ககிட்ட அன்பாக தான் பேசிகிட்டு இருந்தேன். சர்ச்சில் தான் படுக்கணும், பாயை விரித்து தலையணை கிடையாது, கை தான் தலையணை, அப்படி தான் படுத்து கிடந்துக்கணும். இங்கே வந்து என்ன செய்யுது, கூரை சர்ச்சு, சர்ச்சு இங்கே சுற்றி பார்த்தா மாந்தோப்பு இருக்கும், வயல்வெளி இருக்கும், ரோட்டில் ஆர்காட் ரோட்டில் டிராஃபிக்கே இருக்காது. இங்க வந்து எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது, இந்த மூணு தெருல எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஒரு வீடும் பில்டிங் கிடையாது, எல்லாருமே கூரை வீடு தான், யாருக்கும் பாத்ரூம் கிடையாது, ஓலையை வச்சுதான் அடைச்சி வச்சிருப்பாங்க. இப்படியாப்பட்ட ஒரு கிராமம் இது. ஜனங்களுக்கு அதிக படிப்பு நாலேஜும் கிடையாது, எல்லாருமே கூலி வேலை செய்யறவங்க தான். இதனால என்ன செய்வாங்க, இந்த இடத்துல வந்து இருக்கும் பொழுது இது ஒரு இயற்கையான ஒரு இடம். அந்த மீனாட்சி நகர்ல எல்லாம் மாந்தோப்பு தான். காலையில 5 மணிக்கு எழும்பி ஒரு மாமரத்து கீழே போய் ஜோம் பண்ணுவேன், அங்க யாருமே வரமாட்டாங்க. அவ்விதமான ஒரு இடம், இவ்விதமான இடத்துல இருந்து கொண்டிருக்கும் பொழுது 2 வருஷம் சண்டே ஸ்கூல் தான் நடத்துறேன். சண்டே ஸ்கூல் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அதன் பின்பு ஜனங்கள் கொஞ்சம் ஒரு 10 பேர் வந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு சகோதரன் வந்து கூரையில வந்து போஸ்ட்ல சாஞ்சிக்கிட்டு, ஐயா நீங்க பிரசங்கம் பண்றீங்க, நான் மட்டும்தான் கேட்கறேன், யாருமே இல்லைம்பார். அதுக்கு பிறகு இன்னொரு சகோதரர் வந்தார். இப்படி ஒரு 5-6 பேர் வந்தாங்க. இவங்க எல்லாமே கூலி வேலைக்கு போயிடுவாங்க. இதனால என்ன சொன்னா, ஒரு பெட்ரோமஸ் லைட்டு அதை வந்து அது கிடைச்சிச்சு. அந்த லைட்டை கொளுத்தி காலையில 4 to 6 சர்ச், ஏன்னா எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிடுவாங்க. 4 to 6 வரைக்கும் சர்ச்சு. கொஞ்சம் பேர் வந்து வார்த்தையை கேட்டாங்க. கேட்டு இருக்கும் பொழுது இங்க பக்கத்தில் குடிகாரங்களோட தொல்லை சகிக்க முடியல, அதிக எதிர்ப்பு. இந்த பக்கத்திலையும் எதிர்ப்பு, இந்த பக்கத்திலையும் எதிர்ப்பு, முன்னாலேயும் எதிர்ப்பு. அடிக்கடி சண்டைக்கு வருவாங்க. எல்லாருமே என்னை வந்து ஊசட் பண்ணணும்னு நினைப்பு. அவங்க தொல்லையும் சகிக்க முடியல. அகஸ்டின் பெற்ற ஐயாட்டையும் கொஞ்சம் தொல்லை உண்டு. அவர் ஒரு நேரத்தில் நல்ல நம்ம என் மகனாகிய சாமி வேலைன்னு சொல்லுவார். அதன் பின்பு என்ன சொன்னால், வேற நேரத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவார். ஏன்னா அவர் செய்கிற காரியங்களை நான் ஒத்து போக மாட்டேன், ஃபோட்டோ எடுக்க அலோ பண்ண மாட்டேன். வேற அவர் கொடுக்குற ஞானஸ்தானம் ராபோஜனத்திலலாம் நான் பங்கு பெற மாட்டேன். அதனால அவருக்கு என்ன சொன்னால், என்கிட்ட கொஞ்சம் கிளாஷ் வரும். ஆனால் இவர் கூட இருக்க விருப்பம் இல்லை, வேற இடத்துக்கு போயிடலாமான்னு யோசித்தேன். அவிதமான ஒரு நேரத்தில் அவிதமான புத்தி எனக்கு இருந்துச்சு. அதெல்லாம் பீகாருக்கு அகஸ்டின் ஜபக்குமார் அவர்களோட சேர்ந்து பீகார் போயிட்டு அங்கே பீகார் ஊழியத்தை பார்த்து பீகாருக்கு போயிடலாமான்னு யோசித்தேன். அங்கேயும் பார்த்தேன், அது சரி வரல. வேற இங்கே இருக்கும் பொழுது இவ்விதமான ஒரு சிச்சுவேஷன் தான் 1976, 1978, 1979 அவ்விதமாக இருந்துச்சு. ஒரு 10 ஆத்மா வந்தா போதும் அப்படின்னு ஒரு 10 ஆத்மா வந்தாங்க. இவ்விதமாக இருக்கும் பொழுது நான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொண்டேன். எப்படி அறிந்து கொண்டேன், அகஸ்டின் பீட்டர் ஐயா மூலமாக தான் அறிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து என்னச்சா, அமெரிக்காவில் பைபிள் காலேஜ் படிக்கிறார், அவரும் அவர் ஒய்ஃபும் படிக்கிறாங்க. அப்போ வந்து பிரதர் பென்காம் கூட்டத்தை அட்டன் பண்ணியிருக்கிறார். அப்படி பிரதர் பென்காம் கூட்டத்தை அட்டன் பண்ணும்பொழுது பிரதர் பென்காம் அவர் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கிறார், அகஸ்டின் நவரத்னம் பீட்டர், அவருடைய 3 பேரையும் சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் மிஷினரியா இருக்கிறார் அவரை அந்த அப்போ அவரு அகஸ்டின் பீட்டரையா போயிருக்காரு. பிற அவர் வீட்டுக்கு போயிருக்கிறார், அவர் பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துக்கிறார். அப்பொழுது பென்கேன நீங்க ஜோ பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாரா, நான் நீ எனக்காக ஜோ பண்ணினாராம். அதே போல அகஸ்டின் பீட்டரையா பென்கேனுக்காக ஜோ பண்ணிக்க அவர் தாழ்மையில அப்படி சொல்லியிருக்கிறார். பின்பு பாக்கெட்ல கைவிட்டு எவ்வளவு பணம் இருந்துச்சோ அவ்வளோத்தையும் எடுத்து அகஸ்டின் பீட்டரையா கொடுத்துருக்கிறார். அதனால அகஸ்டின் பீட்டர் ஐயா வந்து பிரதர் பென்காமை பார்த்த ஐ விட்னஸ் அவர் தான். இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் யாருமே பார்த்தது கிடையாது, இங்கே இருக்கிற சீனியர் பாஸ்டர் யாருமே பார்த்தது கிடையாது, அகஸ்டின் பீட்டர் ஐயா தான் பிரதர் பென்காமை பார்த்தவர். அதனால அவர் வந்து பிரதர் பென்காமுடைய ஊழியத்தில் இருக்கிற நிறைய ஊழியக்காரங்களோடு அவருக்கு தொடர்பு இருந்தது, அங்க அமெரிக்காவிலே தொடர்பு இருந்தது. இப்பொழுது இங்க வரும்பொழுது அவர்கிட்ட இந்த புஸ்தங்கள்லாம் வந்துச்சு, பிரதர் பென்காம் புஸ்தம் வந்துச்சு, நானும் அதை வாங்கி அங்க வந்து படிச்சிருக்கிறேன். எனக்கும் அதை நான் படிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிச்சிருக்கிறேன். ஆனா எனக்கு இந்த சத்தியத்தை பற்றி அவ்வளவு ஒன்றும் தெரியாது, இதுல இருக்க ஊழியத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அப்பொழுது அவர்கிட்ட வந்து இந்த அங்க இருக்கிற ப்ரீச்சர் ஒருத்தர் இங்க வந்து என்ன செய்யறாரு என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானத்தை குறிச்சு ஒரு 2 மாசம் அங்கே தங்கி இருந்து அதைத்தான் பிரசங்கம் பண்ணாங்க. அப்பொழுது நான் அதை இங்கிலீஷ்லேருந்து தமிழில் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். பண்ணும்பொழுது அவங்ககிட்ட நிறைய கொஸ்டின் பண்ணேன். அந்த ஊழியக்காரர் நிறைய கொஸ்டின் பண்ண எல்லா கொஸ்டினும் என்னை டவுட் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் என் கூட பேசுறாரு, அவங்க அமெரிக்கா போகல, நீ ஞானஸ்தானம் எடுத்துக்க. அதனால அவங்க அமெரிக்கா போறதுக்குன்னதாக அகஸ்டின் பீட்டருடைய ஐயா முன்னால அந்த அம்மா முன்னால தான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தேன். எனக்கு சத்தியமே தெரியாது, ஞானஸ்தானம் மட்டும் தெரியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு எனக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கிடைச்சி அதுக்காகத்தான் நான் சென்னைக்கு வந்தேன், இந்தியாவுக்கு வந்தேங்க. எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காகவே ஆண்டவர் அவங்களை அனுப்பியிருக்கிறாருன்னு நான் இப்பொழுது நினைக்கிறேன். அகஸ்டின் பீட்டர் ஐயாவை பிரதர் பென்கன், அகஸ்டின் பீட்டர் ஐயா பிரதர் பென்கன் சந்திச்சது எனக்காக சந்திச்சது மாதிரி எனக்கு இப்ப தெரியுது. ஏன்னா அவர் ஊழியத்துல நான் தான் வந்திருக்கேன், என் கூட சேர்ந்த பாஸ்டர் யாரும் வரல. அதனால எனக்காகவே இவர் அகஸ்ட் தீக்கு திசை சந்திச்சிருக்கிறார். அங்கிருந்து ஒரு ஊழியக்காரர் எனக்காகவே ஞானஸ்தானம் கொடுக்க வந்திருக்கிறார் என்று இப்பொழுது நான் அதை பற்றி சிந்திக்கிறேன். அது கர்த்தருடைய வழி நடத்தல். அப்படி ஞானஸ்தானம் பெற்றுட்டு நான் பெந்தகோஸ்ட் பாஸ்டரா தான் இருக்கிறேன். நான் அந்நிய பாஸ்டர் பேசுறதுக்காக மற்றவங்க தலைவர்த்த மேல கை வச்சு ஜோம் பண்ணுவேன். எல்லாரையும் அந்நிய பாஸ்டர் பேச வைக்கிறது என்னுடைய முக்கியமான வேலை. இவ்விதமாக நான் இருக்கும் பொழுது பாஸ்டர் தயானந்தன் இங்க வந்து பரிசம் பண்ணிக்கிறார். பாஸ்டர் டி மோகன் அவரும் எங்க சபையில வந்து அவரும் அவருடைய வைப்பும் ஒரு பழைய ஸ்கூட்டர்ல வந்தாங்க. கூரை வீடு எங்க வீட்டுல சாப்பிட்டாங்க. இதோ அவரு வந்து இங்க பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு பெரிய பாஸ்டர், அன்னைக்கு இங்க வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அதுக்கு பிறகு இதுல இருக்கிற எல்லா மேஜர் பாஸ்டர்ஸ் எல்லாமே அங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துவாங்க. அடிக்கடி பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும் பொழுது எல்லா ஊழியக்காரன் கூட்டத்துக்கு போவேன். என் பெந்தகோஸ்தல ரொம்ப டீப்பா போயிட்டேன், எல்லாமே தெரியும். எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் என்ன சொன்னாருன்னா, அப்போ ஒரு ஆத்மா ரச்சிக்கப்படலை. நீங்க உனக்கு ஏதாவது சர்ச்சைக்கு ஆட்கள் வந்தா அவங்களுக்கு கத்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னேன். அதுக்கு அதனால நான் ஒருத்தருக்கும் பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கல. நான் எல்லாருக்குமே கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறேன். ஏனென்றால் நான் அதுக்கு முன்னதாகவே நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். இப்படி இருக்கும் பொழுது எனக்கு பாஸ்டர் ஆர்டினேஷனும் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பெந்தகோஸ் பாஸ்டர் எல்லாரோட ஐக்கியம் இருந்தேன், லோக்கல் பாஸ்டர் எல்லாரோடையும் ஐக்கியமாக இருந்தேன். ஆனால் என்ன சொன்னா, எனக்கு இந்த செய்தியில் இருக்க பாஸ்டர் யாருமே தெரியாது. எல்லா பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு போறேன், ஏஜி சர்ச்சுக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போவேன், எம்பிஏ சர்ச்சு ராயப்பேட்டை, மாரநாதா புரசவாக்கம், ஹென்றி ஜோசப் சர்ச்சு, செல்லத்துறை அதுவும் புரசவாக்கம், இப்படி எல்லா பாஸ்டர்ஸ் மீட்டிங்கும் சைக்கிள்லே இங்கிருந்து போவேன். அப்போல்லாம் டிராஃபிக் அதிகம் இருக்காது, சைக்கிள்லே போவேன். இவ்விதமாக இருந்து கொடுங்க. இங்கே இங்கே இந்த கூரை வீட்டில் ஒருத்தன் இருந்தான்னு சொன்னானே, அவன் போகமாட்டேன்னு சொன்னானே. ஒரு நாள் பார்த்தேன், ராத்து காலையில் எழுதி பார்க்க ஆளை காணல. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பெஞ்சு கிடந்துச்சு, அந்த பெஞ்சை கூட தூக்கிட்டு போயிட்டான். ஆள் அவனும் அவன் மனைவியும் குழந்தைங்களெல்லாம் இந்நாள் வரைக்கும் எல்லாம் முடிக்கல. ஆண்டவர் அவனை ராத்திரியே கொண்டு போயிட்டார். எப்படி கொண்டு போனார்ன்னு தெரியல, நான் துரத்தல, ஆண்டவரே அவனை கொண்டு போயிட்டார். அகஸ்டின் பீட்டரையா என்ன செய்வார்னா, அடிக்கடி வந்து எவனாவது ஒருத்தன் வந்தான்னா, நீ வந்து அங்க போ, பாச சாமியல்கிட்ட போ, வளசவாக்கத்துக்கு போ, ஏன்னா நான் பேச்சுலரா இருக்கிறேன். இதனால அவன் வந்து ஒவ்வொருத்தனா வந்து தொல்லை கொடுப்பான். இப்படி வரும் பொழுது அதை எப்படி அவாய்ட் பண்றது? மேரேஜ் முடிஞ்சாதான் பிரச்சனை இருக்காது. நான் பேச்சலா இருக்கனால அவனை போயிட்டுருக்கேன். அதனால மேரேஜ் முடிய வேண்டியது வந்துச்சு. 1980 மே மாதம் 19 மேரேஜ் பண்ணியிருக்கேன் என்னுடைய மனைவி ஏஞ்சலின். திசைமலை பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த இடத்துல மடத்தச்சம்பாடு அப்படிங்கிற இடத்துல இருக்கும் பொழுது அவங்க அப்பா அம்மா டீச்சர் தான். அவங்களும் ரொம்ப ஆவிக்குரியவங்க. அந்த அவங்க அப்பா எங்கள் அப்பாட்ட என்ன சொல்லியிருக்காருனா, என் மகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த பெண்ணை மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு இதை மேரேஜ் பண்ணும் மேரேஜ் பண்ணேன். அந்நாள் முதற்கொண்டு அவள் எனக்கு ஒரு பேக் போனாக இருக்கிறாள். அந்த ஊழியத்தில் கஷ்டத்துலையும் இப்பொழுது நல்ல வசதியாக இருக்கிறோம். இதை எல்லாத்துலேயும் துன்பத்திலையும் இன்பத்திலையும் அவ வந்து எனக்கு வந்து ரொம்ப ரைட் ஹேண்டா எல்லாத்தையும் சமாளிக்க ஆண்டவர் அவளுக்கு அவிதமான கிருபை தந்திருக்கிறார். அதனால் ஊழியத்தில் அவள் வந்து எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கா உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் பைபிளில் என்ன சொல்லியிருக்குது, எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், குறைவுபடவும் பட்டினியாக இருக்கவும் போதிக்கப்பட்டேன். அதனால் பிலிப்பியர் 4:12 வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:12,
தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன்.
எல்லாவற்றிலையும் மனரம்யமாக இருக்க எனக்கு கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணப்படும் எல்லா சூழ்நிலையும் அவள் ஒத்துழைத்தாள். இந்நாள் வரைக்கும் இப்பொழுதும் ஒத்துழைத்து கொண்டிருக்கிறாள். அவள் எனக்கு ஒரு பேக் போன் மாதிரி இருக்கிறாள். இவ்விதமாக எங்களோட மேரேஜ் லைஃப் ஆண்டவர் வந்து 3 children கொடுத்துருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது நான் வந்து அதிக உபவாச ஜபம் செய்வேன். ஒரு முறை 7 கண்டினியூஸ் ஃபாஸ்டிங், ஒரு நேரம் கூட சாப்பிடல, 7 உபவாசம். மாசத்துல 3 கண்டினியூஸ் ஃபாஸ்டிங் பண்ணுவேன். பின்பு வந்து 2 உபாசிக்க ஆரம்பித்தேன். இப்பொழுது அது கூட செய்கிறது, 2 செய்கிறது. இப்போ வந்து சில நேரங்களில் இப்போ வந்து ஸ்ட்ரோக் வந்த பிறகு அதிக தொல்லை கொடுக்குது. உங்களோடு சேர்ந்து 1 உபவாசம் இருக்கிறேன், இன்னொரு 1 எக்ஸ்ட்ரா உபவாசம் இருக்கிறேன். இவ்விதமாக நான் வந்து உபவாச ஜபத்தில் அதிக நம்பிக்கை. எவனாவது சோமலாம் வந்தால் அவன் உடனே அவனுக்கு பாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுவேன். அவன் என்ன ஜெபான், சர்ச்சைக்கு வருவான், ஜோமான பிறகு வரமாட்டான். ஒருத்தருக்கு பேய் பிடிச்சுன்னா அவங்களுக்கு உபவாச ஜபம் பண்ணுவேன். இப்படி உடம்பை கவனிக்க சரியாக கவனிக்கலை. தனிப்பட்டா இருக்கும் பொழுது சரியாக சமையல் பண்ணி சாப்பிட மாட்டேன். அதனால் இவ்விதமாக உடம்பு பாதித்து மால் நியூட்ரிஷன், போதுமான ஆகாரம் இல்லாமல் சரீரத்தை வந்து ரொம்ப கெட்டு போய் 38 கிலோவாக மாறினேன். வெயிட் எடுத்து பார்த்தா 38 கிலோ, கண்ணெலாம் குழு விழுந்து போச்சு, அப்படி கண்ணெல்லாம் டொக்கு விழுந்து போய் இவ்விதமான ஒரு நிலையில் அதிக சிக்காக அதிக பலவீனமாக மாறினேன். 2 தான் வச்சிருக்கணும், 2 pants 2 தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கை உடையவன். இவ்விதமாக ஒரு நேரத்தில் என் புத்தி அவிதமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன சொன்ன, ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆண்டவர் வந்து இதோ சுகம் கொடுத்து 64 கிலோ மாறினேன். இந்நாள் வரைக்கும் 35 வருஷமாக 64 கிலோ தான் இருக்கிறேன். 2 இறங்கிச்சுன்னா 2 பேரை ஏறியும். இது மக சேம் வெயிட்டில் ஆண்டவர் வந்து ஹீலிங் கொடுத்தார். இப்படி இருக்கும் பொழுது என்ன செய்ய இருந்தால் அப்போசிஷன் அதிகம் இருக்கிறது. இந்த பக்கம் இந்த அந்த நேரத்துலலாம் நான் கத்தர் நோக்கி ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே நீர் என்ன உண்மையிலே ஊழியத்துக்கு இந்த இடத்துக்கு அழைச்சிருந்தா எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தார். எல்லா அப்போசிஷன் பண்ணவங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் தாழ்த்தி போட்டார். யார் யார் எதிர்ப்புக்கு வந்தாங்களோ அதெல்லாம் எல்லா பத்திலும் வந்து, அதாவது உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 இடியா, எனக்கு இங்கேயும் பிரச்சனை, அவர்கிட்ட போனா அங்கேயும் பிரச்சனை. இது மத்தியில் தான் ஊழியம் செஞ்சுட்டு பாரு. 10 வந்தா போதும்னு நினைக்கிறேன், பிற 20 பிற 50 வந்தா போதும். இவ்விதமாக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்விதமாக அப்போசிஷன் அதிகமாக இருந்தது. எல்லாத்தையும் சமாளிக்க ஆண்டவர் உதவி செய்தார். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறது, ஆண்டவரே என்னை அழைச்சிருந்தார்னு இது உறுதிப்படுத்தும். இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு அழைச்சிருந்தா இந்த மக்கள்கிட்டருந்து எனக்கு விடுதலை தார், இவங்கிட்டருந்து எனக்கு ஜெயத்து தார். சர்ச்சை நடத்துல அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஒரு அம்மா என்ன செஞ்சாங்கன்னா வந்து நான் அந்த ஸ்பீக்கரை சர்ச்சுக்கு நேராக திருப்பி வச்சு சர்ச்சை நடத்த விடாமல் பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை நடத்த சொல்ல, நான் பொல்லாத மக்கள், அவ்வளோ போராட்டங்கள், என்ன ஜனங்களோட லோக்கல் பீப்புளோட அதிக போராட்டம். இதெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் சர்ச்சை வந்து ஆஸ்பெக்டோ சீட்டு போடணும். அதுக்கு நம்ம சர்ச்சைக்கு வந்த ஒரு சகோதரனுடைய நண்பர் அதுக்கு உதவி செய்கிறார், கஸ்டம் இன்ஸ்பெக்டருடைய நண்பர். அப்படி சொல்ல கூரை எல்லாம் பிரிச்சாச்சு. பக்கத்தில் சகோதரர் கட்டக்கூடாதுன்னு போராட்டம். ஒரு சகோதரன் வந்து அவ்விதமாக போராட்டம் பண்ணும் பொழுது இன்னொரு சகோதரன் வந்து நீ கட்டு நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அப்போசிஷன் வரும், இன்னொரு பக்கம் வந்து மனுஷ தயவு வரும். ஒருத்தர் அப்போசிஷன் வரும்பொழுது இன்னொருத்தர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. இவ்விதமாக தான் எவ்வளோ பிரச்சனையை சமாளிச்சிருக்கு. ஒரு பக்கம் மனுஷனுடைய போராட்டம், இன்னொரு பக்கம் தேவ தயவு வந்து இப்படி 50 சோல் ஆதாயம் பண்ண உதவி செய்த. அப்படி ஆண்டவர் உதவி செய்யும் பொழுது இந்த பாஸ்டர்ஸ் எல்லாருமே, என் கூட இருந்த 6 பாஸ்டர்ஸ் வந்து அந்த அம்மாட்ட போய் அகஸ்டின் பீட்டர் ஆகிட்டையும் அவர்கிட்ட அம்மாட்டையும் போய் சொல்கிறாங்க. இதே போல் பாஸ்டர் சாமியல் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா அவர்கிட்ட தான் கொண்டு போகணும். ராபோஜனம் கொடுக்கணும்னா அவர் தான் வந்து ராபோஜனம் கொடுக்கணும். நான் வந்து அவர் ராபோஜனம் கொடுக்க அனுமதிக்க மாட்டேன். யாரையும் ஞானஸ்தானத்துக்கு அவர்கிட்ட கொண்டு போக மாட்டேன். இதனால் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது அந்த அம்மா என்ன பதில் சொல்லியிருக்காங்க, அந்த உபதேசத்தெல்லாம் நாங்களும் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க அவங்களுக்கு அவர் அவங்க பதில் சொல்லி விட்டுட்டாங்க. வேறு ஏன்ட வந்து சொன்னாங்க உங்களை பற்றி இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஆனால் நான் இதமாக சொன்னேன், இந்த அந்த உபதேசத்தில் தான் நாங்களும் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அவனை எனக்கு ஆதரவாக மாறிட்டார் அந்த அம்மாவும், அவரும் ஆதரவாக மாறி எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அகேன்ஸ்டாக இருந்த அவங்க, அவங்க ஒருவனுடைய வழிகள் தேவனுக்கு தெரியுமா இருந்தால் அவனு சத்துருக்கள் அவனோட சமாதானம் பண்ணுவான்னு அகஸ்டின் பீட்டரையா எனக்கு சாதகமாக மாறிட்டார். அவர் இந்த பையன் வந்து உண்மையாகவே சத்தியத்துக்காக நிற்கிறான், இவன் சின்சியர் பையன், இவன் பொய் சொல்ல மாட்டான், இவன் நல்ல பையன் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு எனக்கு சப்போர்ட்டாக மாறிட்டார். அதனால வேற யாரும் சொல்லி ஒன்றும் நடக்கலை. அதனால் பெந்தேகாசல் ப்ரீச்சர்ஸோடு கூட நான் இருக்கும் பொழுது இந்த பெந்தேகாசல் ப்ரீச்சர்ஸ் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. ஏனென்றால் அவங்க அந்நிய பாசை பேசுறது அதே பாசையை தான் கடைசி வரைக்கும் பேசுறாங்க, அது எனக்கு ஒத்து வரல. ரெண்டாவது காணிக்கைக்காக அவங்க வீடு வீடாக ஜோம் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, பாஸ்டர்னா பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்களாடா, வீடு வீடாக போய் ஜோம் பண்ணி காணிக்க பிரிப்பாங்களா அப்படி சொன்னதுனால அந்த வார்த்தை என் மனசில் இருக்குது. அதனால் நான் வீடு வீடாக ஜோம் பண்ணி காணிக்க பிரிக்குவது செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணியிருந்தேன். யாராவது மனப்பூர்வமாக காணிக்க கொடுத்தா வாங்கிக்கிடுவேன், காணிக்கைக்காக பிரயாசப்பட மாட்டேன். அவங்க காணிக்க தருவாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா என் தாப்பனார் அப்படி சொன்னார், பாஸ்டர்னா பிச்சைக்காரன் சொல்லுவாங்க. அதே போல் இந்த பெந்தேகாசல் பாஸ்டர் அதே மாதிரி செய்யறது எனக்கு பிடிக்கல. பிறகு இந்த பெந்தேகாசல் பாஸ்டர்கிட்ட இருக்க மாய்மாலங்களை பார்த்தேன், அது எனக்கு பிடிக்கல. நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், ஆனால் நான் பெந்தேகாசல் பாஸ்டர், அதிலிருந்து நான் பிரித்தெடுக்கப்படலை. இவ்விதமாக இருக்கும் பொழுது இந்த அகஸ்டின் பீட்டரையா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அவரு நான் சொல் நான் என்னுடைய மெசேஜுக்கு எந்த இதுவும் எதிர்ப்பும் தெரிவதில்லை. எங்கள் அம்மாவுக்கு சுகவீனம் ஆகிப்போச்சு, மறிச்சு போவாங்கன்னு ஆகிப்போச்சு, ரத்தமெல்லாம் பிளாக்காக மாறிவிட்டது. அதனால் நான் செத்து பேர் வேண்டா, நீ வந்து ஞானஸ்தானம் கொடு, ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா பரலோராஜ்யம் போக முடியாது, ஏன்னா அவங்கெல்லாம் தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க பரலோராஜ்யம் போகிறதுக்காக தான் ஞானஸ்தானம் கொடுத்தோம். ஒரு குளத்தில் கொண்டு கைத்தாங்கலாக கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வந்தேன். கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தேன். எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா அவள் எப்படி ஒப்பு கொடுத்தாலும் எனக்கு தெரிலடா, நான் ஒப்பு கொடுத்துட்டேன், எனக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தேன், எங்கள் அப்பாவுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தேன், என் தங்கச்சிக்கு அவளுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து இப்படி 3 பேருக்கு எங்கள் ஊரில் போய்ட்டு ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டேன். கொஞ்ச நாளில் லெட்டர் வருது, இதே போல் அம்மாவுக்கு சரியாயிடுச்சு, கம்ப்ளீட்டாக சுமாயிட்டு மாத்திரை மெடிசன் எல்லாத்தையும் தூரத்துக்கு போட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு 20 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. இப்பொழுது இந்த ஸ்தாபனத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். 1985 வருஷம் என்ன செய்யுது, நான் ஸ்தாபனத்தை விட்டு போகலை, ஏன்னா ஸ்தாபனம் எனக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனால் வந்து சாபனை என்ன விட்டு போயிடுச்சு. புளியம்பழம் பழு காயறிஞ்சின்னா அந்த தோடு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், ஆனால் பழுத்துட்டுனா தோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக விட்டுரும். அதே போல் நான் சத்தியத்தில் நான் பலப்பட்ட பிறகு இந்த சாபனை என்ன விட்டு விலகுது. அங்கே அவங்களுக்கு எய்டு ஸ்டாப் ஆயிடுச்சு, அதனால எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் இண்டிபெண்டா இல்லை வேலை சாபனை என்னை விட்டு விலகி போச்சு. நான் இண்டிபெண்டாக இங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். பின்பு 1992 அகசிம் பீட்ராஜாட்ட போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்ய நீங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என் பேரில் எழுதி தந்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நல்லா ஊழியம் செய்வேன். உள்ளதை தான் சொல்கிறேன், நான் எதையும் ஏமாத்தலை, உள்ளதை சொல்கிறேன். அவர்கிட்ட போய் அப்படி சொன்னேன். அவர் என்ன சொன்னார், அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, நீ எப்படி வேணாலும் எழுதிட்டு பா, நானும் அம்மாவும் கையெழுத்து போட்டு தரோம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கையெழுத்து போட்டு தரோம் நாங்கள். இப்படி யார் சொல்லுவா? அதே போல் எழுதிட்டு போனேன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கையெழுத்து போட்டு தந்தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி என் பேரில் மாறிச்சு. 1992 லீகலாக அது மாறிவிட்டது. அதில் இருந்து என்ன செய்யணும்னா, நான் வந்து இண்டிபெண்டாக ஊழியம் செய்கிறேன், ஆனாலும் அவரை மந்த்லி ஒன்ஸ் பார்த்துட்டு வருவேன். அவர் சாகும் வரைக்கும் அவரை பார்த்தேன். அவர் வந்து ஒரு ஹெட் பாஸ்டராகவே வச்சுக்கிட்டார். ஏனென்றால் அவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்துக்கா சத்தியத்தை ஆதரிக்கிறார். இருந்தாலும் அவர் சாதனை மரப்படி தான் போவார். ஆனால் ஆண்டவர் அதை விட்டு என்னை பிரிச்செடுத்தார். இப்படி பிரிச்செடுத்து இந்த இடத்துல பாஸ்டராக இருக்கும் பொழுது, அதுக்கு பிறகு அகஸ்டின் பீட்ரையாவும் எஸ்சி ஜேக்கப், டாக்டர் எஸ்சி ஜேக்கப் அவர்களும் அவங்க சொந்தக்காரங்க. ஒரு நாள் அவங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனில் போகும் பொழுது என்னையும் கூட்டிகிட்டு போனார் அகஸ்டின் பீட்ரு. அங்கே போய் எஸ்சி ஜேக்கப்ட என்னை அறிமுகப்படுத்தினார். இதே போல் இவர் கத்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கு. என்னை பற்றி செய்தியை பிறகு இந்த ப்ராப்பர்ட் மெசேஜெல்லாம் படிக்கிறாருன்னு சொன்ன பிறகு, ஏன்னா அவர்கிட்ட தான் இங்கிலீஷில் புக்கு வருது, அந்த இங்கிலீஷ் புக்கை தான் படிச்சிருக்கேன். தமிழ் புத்தகம் ஒன்றுமே எனக்கு கிடைக்கல. அப்போ டாக்டர் ஜேக்கப்ட சொல்லும் பொழுது, நான் அவர் டாக்டர் ஜேக்கப் வீட்டுக்கு போனேன், அவர் எல்லா புஸ்தத்தையும் கொடுத்தாரு. இதில் இருக்க பாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினார். 7 பாஸ்டர், பாஸ்டர் சாமி, பாஸ்டர் ஜான் சாமியல், பாஸ்டர் அதிசயராஜ், பாஸ்டர் சாமி வண்ணார்பட்ட, ஜான் சாமியல் தண்டார்பட்ட, அதிசயராஜி தாம்பரம், அதுக்கு பிறகு ராபர்ட் ராஜ்யா பொன்னேரி, ரவீந்திரராஜ் அவர்கள், அவங்க வந்து நடுவீர்பட்ட, அவங்க அவங்க மக சுவர்ணா நம்ம சர்ச்சுக்கு வராங்க, அவங்களும் அவங்க ரெண்டு மகள்களும் வராங்க. அதுக்கு பிறகு ஜெயராஜ் புதுக்கோட்டை, ஜெயராஜ் பிறகு ராபோஜனை இல்லைன்னு போயிட்டு கடைசியில் அவர் மறிச்சும் போயிட்டார். இப்பொழுது இந்த 7 பாஸ்டர்களும் மறிச்சு போயிட்டாங்க. இவங்களோடு இந்த போர்டு மெம்பர்ஸோடு கூட என்னையும் சேர்த்துக்கிடுவார், டாக்டர் ஜேக்கப் சேர்த்துக்கிடுவார், ஆனால் நான் போர்டு மெம்பர் கிடையாது. அதுக்கு பிறகு பாஸ்டர் வசந்தகுமார், பாஸ்டர் எட்வர்டு, பாஸ்டர் ஜேசுதாஸ் கணேசன், பாஸ்டர் தங்கமணி, இப்படி எல்லா பாஸ்டரோட ஆயிடுச்சு. இப்போ பெந்தகோஸ் பாஸ்டர்லாம் விட்டுட்டேன். பெந்தகோஸ் சாபனம் 1985 முடிஞ்சு போச்சு, வேல்வேடு மிஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ வேற ஒரு ஸ்டேஜ், இப்போ மெசேஜ் பாஸ்டரோட ஆயிடுச்சு. இந்த மெசேஜ் பாஸ்டர்களை வந்து நம்ம சர்ச்சில் கொண்டு பிரசங்கம் பண்ண வச்சிருக்கேன். நானும் போய் அவங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இதமாக மெசேஜ் சர்ச்சில் வரும்பொழுது சோவரன் ஜேக்கப் அவர்கள் நம்ம சபையில் வந்து ராபோஜனத்துக்கு அட்டன் பண்ணாங்க. அவரும் அவருடைய மனைவியும் அட்டன் பண்ணாங்க. பின்பு அவர் மறிச்சு போனார். அவருடைய மனைவியை வந்து நாங்கள் வந்து நானும் என் மனைவியை 2 ஒராட்ட போய் சந்திப்போம், கோடம்பாக்கத்தில் போய் சந்திப்போம். அவங்க வந்து எங்களே நினச்சிட்டு கிடப்பாங்க, பாஸ்டர் எப்போ வருவார் வருவார்னு. அப்படி அவங்க வீட்டுக்கு போனால் இப்போ தான் நினச்சேன் நீங்கள் வந்துட்டீங்க என்பாங்க. எங்கிட்ட 2 பேசுவாங்க. எல்லா இந்த மெசேஜில் இருக்க எல்லா பாஸ்டரும் அவங்கள கைவிட்டுட்டாங்க. நாங்கள் தான் அவங்களோட தொடர்பு வச்சுருக்கோம். அதன் பின்பு என்ன செய்வாங்க, அவருங்க வந்து அவங்களுக்கும் சௌகரியம் ஆகிப்போச்சு, வயசாகி போச்சு. தங்களுடைய பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, இதே போல் நான் செத்தா பாஸ்டர் சாமியில் தான் அடக்கம் பண்ணும், நான் வந்து எங்கள் பிள்ளைகிட்டான் சொல்லிட்டேன், நீங்கள் தான் அடக்கம் பண்ணுன்ட்டாங்க. விஜயா ஹாஸ்பத்திரியில் ஹார்ட் ட்ரபிளுக்காக, ஹார்ட் ட்ரபிள் நிமித்தமாக அவங்க இங்கே இருக்கும் பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம் மறிப்பதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால். அவங்கள தேடிட்டாலே ஐசி வார்டில் அவங்க எங்களை கூப்பிட்றாங்க. அவங்கள போய் பார்த்து பேசிட்டு வந்தோம், ஜோமெண்ட் வந்தோம். அதுக்கு பிறகு அவங்க மறித்து போனாங்க. நான் தான் அடக்க போனோம்னு நினச்சி அங்கே போனால் அங்கே சிஎஸ் ரெவரண்ட் வந்து நிற்கிறார். அவர் அங்கேயே போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறார். அவரை அடக்கம் பண்ண கூப்பிட்ருக்காங்க. இந்த பிள்ளைகள் வந்து தாய் சொல்ல கேட்கலை. அதுலேருந்து என்ன செஞ்சால், அந்த சாவுக்கு போனதுலேருந்து அந்த பிள்ளை அந்த குடும்பத்தோடு ஐக்கியத்தை நிறுத்திட்டேன். ஏன்னா சத்தியத்தை மறுதளிச்சிட்டாங்க. ஆனால் டாக்டர் ஜாக்கப்பும் அவங்க ஒய்ஃபும் வந்து சின்சியர் பிலீவர், நம்ம சர்ச்சில் வந்து ராப்போஜனம் எடுத்தாங்க. அவங்க ரேப்சரில் கண்டிப்பாக அங்கே முதலாம் வைத்தலில் வருவாங்க. நான் பார்த்ததில் அவருக்கு ஈக்குவலாக யாரும் பார்க்கல. பிஹெச்டி படிப்பவங்க ப்ரொஃபஸர், எந்த வெள்ளக்காரனுக்கும் எந்த நாட்டை சேர்ந்தவனுக்கும் டிரான்ஸ்லேஷன் அவர் தான் பண்ணுவார். 300 புஸ்தத்துக்கு மேலே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிற ப்ரெஷர் ஏற்படுத்தினது அவர் தான். இந்த மெசேஜில் ரொம்ப சின்சியராக ஆண்டவரை ஃபாலோ பண்ணார் அவர். அவர் நம்மளோடு கூட வந்து ஆண்டவர் ஐக்கியத்தை கொடுத்தார். பிறகு இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது, இந்த பாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க பழக பழக அவங்க மேலே எனக்கு அதிருப்தி ஏற்பட்டு, அதனால் இவங்க வந்து முதலாவது காரியம் என்னவென்றால் வேலை பார்த்துக்கிட்டு ஊழியம் செய்கிறாங்க. வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்யக்கூடாது, பாஸ்டருடைய மனைவியும் வேலை பார்க்கக்கூடாது. இதுதான் உண்மையான டெடிக்கேஷன். இந்த செய்தியில் இருக்கவங்க எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு ஊழியம் செய்வாங்க. அதெல்லாம் பைபிள் என்ன சொல்லுது, ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. மத்தேயு 6:24
இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது.
இரண்டு, யூ கான்ட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். ஆண்டவர் அங்கே சீசரில் பார்த்து சொல்றார், லூக்கா 5:11 நீங்க வந்து ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. படகு, மீன், வலை எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அதுதான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பது. பாஸ்டரும் வேலை செய்யக்கூடாது, பாஸ்டர் மனைவி வேலை செய்யக்கூடாது. நான் வந்து அப்படி பைபிள் படி விசுவாசிக்கிறேன், ஆனால் இவங்க வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்வாங்க. 2 Timothy 2:4 தண்டில் சேவம் பண்ணுற எவனும் பிழைப்புக்கு அடுத்த அளவில் சிக்கி கொள்ள மாட்டானான். மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்க, மிலிட்ரியில் சேர்ந்தவங்க வந்து உலக பிரமாணம் வேலை பார்க்கக்கூடாது. அந்த பீரியடு வரைக்கும் அவங்க உலக பிரமாணம் வேலை பார்க்கக்கூடாது. அவங்க நாட்டுக்காக தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் கத்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உலக பிரமாண வேலை பிழைப்புக்கு எடுத்த அலுவலில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இதில் பார்க்கும் பொழுது எல்லாரும் வேலை பார்த்து உழைச்சு செய்வாங்க. பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டு நான் ஃபுல் டைம் பாஸ்டரும்பாங்க. நீ முதல்ல இருந்தே உழைத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், அதான் உண்மையான ஒப்பு கொடுத்தல். அதனால் இந்த இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எனக்கு பிடிக்கலை. இவங்களுக்கு காலிங் எலெக்ஷன் கிடையாது. 5:4 அரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாக ஏற்படும். இவங்கெல்லாம் தானாக பாஸ்டர் ஆயிடுவாங்க. ஆண்டவரால் ஒரு அழைப்பு கிடையாது. ரெண்டாவது காரியம் வந்து இவங்க கூட பழகும் பொழுது, இந்த பாஸ்டர்ஸோடு பழகும் பொழுது டோக்கன் மோதிரம் போடணும், தாலி போடணும். அதெல்லாம் தாலியும் மோதிரம் ரெண்டும் சேர்த்து போடுவாங்க. டோக்கன் போட சொன்னார், டோக்கன் போட சொன்னார். 4 டோக்கன் கொடுத்துருக்காரு, 1 அவர் சொல்லலை. செகண்ட் கம்மிங் எங்க செய்தியில வந்து தலைமாலை கட்டினாங்க அப்படின்னாங்க. அதை வந்து ஆண்டவர் எதுக்கு சொல்றாருன்னா, அதை வந்து ஒரு ஓமையா சொல்ற. அங்க தலைமாலைன்னு எழுதலை, 10 ஒரு இஸ்திரி வச்சிருந்தான்னு போட்டிருக்கு. அதனால அவங்க அது தலைமாலைன்னு சொல்லுவாங்க. தலைமாலை எங்கிருந்து வந்துச்சு, பாபிலோன்ல இருந்து வந்துச்சு. அது பாபிலோனியன் கல்ச்சர், அது யூத மார்க்கத்தினுடைய கல்ச்சர் கிடையாது. அதனால அதை போய் காட்டிக்கிட்டு இதை வந்து டோக்கன் போடணும்பாங்க. ஆண்டவர் அநீதியான உபகரணக்காரனை பற்றி ஓமை சொல்றாரு, அவன் தப்பு கணக்கு எழுதுனான், எஜமான ஓனரை ஏமாத்துறான், ஏமாத்தி தப்பு கணக்கு எழுதுறான். அதுக்கு போல நம்ம தப்பு கணக்கு எழுதணும்னே ஆண்டவர் சொன்னாரு. அநீதியான உலக பொருளினால சிநேகிதர் சம்பாதிங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து உலக பொருள உண்மையா இல்லைன்னா எப்படி ஆவிக்குரிய காரியத்தில் உண்மையா இருப்பீங்கன்னு ஒரு ஓமையா சொல்லும் பொழுது, இவங்க அதே மாதிரி அவங்க வந்து அந்த கல்ச்சரை வந்து டாக்டினா மாற்றிட்டாங்க. ஃபாரினர்ஸ் போடுறாங்கன்னா பாஸ்டர் டானி ரீகன், ஹாப்பி சாலி, ஹாப்பி வேலி சர்ச், இப்போ வேர்ட் ஆஃப் லைஃப் சர்ச்னு மாத்திருக்காங்க. 1000 பேர் சர்ச்சுக்கு வராங்க, அவர்கிட்ட டோக்கன் கிடையாது. அவருக்கு மனைவி இருக்கா, இருக்கு. அவருக்கு மோதிரம் கிடையாது. கனடாவில் யூஜின் ஃப்ரான் எட்மண்டன் ஜட்ஜ் இருக்குதுல, சீனியர் பாஸ்டர் அவர் தான். உலகத்துக்கே புஸ்தத்தை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கிலீஷில். அவ்வளோ பெரிய பாஸ்டர், அவ்வளோ பெரிய ரிச் பாஸ்டர். இதோ அவருக்கு மனைவி இருக்கு, ஆனால் மனக்கு டோக்கன் கிடையாது. ஏன் அவங்கெல்லாம் போடலை? பசுத்த ஆவியானவர் அவங்ககிட்ட சொல்கிறாரு, இது வேண்டாங்கிறார். பொண்ணு வெளியே என்ன இடத்துல இல்லை. அதே போல என்னுடைய எனக்கு என்னன்னா, பைபிள் படி எங்கேயாவது டோக்கன் போட்டாங்களா? இல்லை. நமக்கு பைபிள்ல ஆதாரம் கிடையாது, அதனால மோதிரமோ தாலியோ கிடையாது. இவங்க அதுல போய் பிடிச்சிட்டு இருப்பாங்க. சபரம் கத்தி படக்கூடாதுன்னா அது நசரே விரதம் இருக்கிறவங்களுக்கு தான். சின்ன குழந்தைகளுக்கு மொட்டை அடிச்சா முடி நல்லா வளரும். அவங்க சின்ன குழந்தைகளுக்கும் மொட்டை அடிக்க கூடாது. இப்படி ஒரு டாக்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பாஸ்டர் வசந்தகுமார் அப்படி பண்ணிட்டு இருக்கிறார். இதெல்லாம் வந்து தேவையில்லாத வைராக்கியம். ஒரு ஜென்ரல் நாலேஜ் படிச்சு படிச்ச பார்க்கறது கிடையாது. வேத வசனத்தை தப்பான வியாக்கியானம் கொள்ளுவது. அதனால பாருங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது அவங்க கூட நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க மனசில்லை. சின்ன சின்ன காரியங்கள், உலகப்பரமான காரியத்துல வைராக்கியம், ஆவிக்குரிய காரியங்கள் கிடையாது. ஆவிக்குரிய காரியங்களுக்காக வைராக்கியம் வந்தா சந்தோஷப்படலாம். அதனால இவ்விதமான இருக்குது. பாரு, வே ஆஃப் ப்ரீச்சிங், இந்த வே ஆஃப் ப்ரீச்சிங் வந்து அவங்க வந்து ஈகிளா இருப்பதற்கு பதிலாக அவங்க வந்து கிளியா இருக்கிறாங்க. பேரட், பேரட் என்ன செய்யும், சொன்னதா சொல்லுமா கிளிப்பில்லை அப்படிம்பாங்க. கழுகு என்ன செய்யும், தூரத்திலிருந்து பார்க்குது, ரத்தத்தை உறிஞ்சி குடிக்குது, ஃப்ரெஷ் மீட் தான் அது சாப்பிடும். அதே போல மெசேஜை வந்து பிறகு பென்கா 1965 ஸ்டாண்டர்டில் கொடுத்தாரு. இன்னைக்கு 2026 ஸ்டாண்டர்டில் கொடுக்கணும். அதே மெசேஜை 2026 ஸ்டாண்டர்டில் கொடுக்கணும். அதான் உண்மையான பிரசங்கியார். இவங்க அதையே சொன்னதே வாசிக்கிறது. சில சர்ச்சில் வாசி பொசத்தே வாசிப்பாங்க. பாஸ்டர் பிரசங்கம் கிடையாது, பொசத்தை வாசிக்கிறது. இதெல்லாம் கிளிகள், இவங்கெல்லாம் ஈகிள்ஸ் கிடையாது. அதனால கிளி மேலே பறக்காது, இவங்க வேர்ச்சலில் போயிட மாட்டாங்க. கழுகு வந்து ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கணும். யோபு 39:27-30 வரைக்கும் வாசிக்கணும். நம்ம எல்லாம் ஈகிள்ஸ் ஆயிருக்கிறோம். அதெல்லாம் கர்த்தருடைய கிருபையினால இந்த 1985-2013 வரைக்கும் பைபிளை ரொம்ப நல்லா படித்தேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை மனப்பாடம் பண்ணினேன். இப்போ பென்கா மெசேஜ் எல்லாத்தையும் டெக்ஸ்டில் படித்தேன், வாய்ஸ்லையும் கேட்டேன். சோனி அப்மா அவர் வந்து இந்த சிடி பென்காமுடைய 1120 சிடியில் கொடுத்தார். எல்லாத்தையும் அவ்வளோத்தையும் வாய்ஸில் கேட்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி கேட்டேன். இப்போ பென்கான் செய்தி எல்லாம் தரவா படித்தேன். இதை பைபிளையும் ரொம்ப தரவா படித்தேன். எல்லாரும் பார்க்கலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆனாலும் நான் அல்ல, என்னோடு இருந்த தேவ கிருபையே அவிதமாய் செய்தது. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறான் 1 Corinthians 15:10,
ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை.
நான் அல்ல, என்னோடு இந்த தேவ கிருபை. எல்லாரும் பார்க்கலாம் அதிகமா பிரயாசப்பட்டேன். இந்த என்டைம் பீச்சர்ஸ் எல்லாரும் பார்க்கலாம் அதிகமா பிரயாசப்பட்டேன். பென்கான் மெசேஜ் எல்லாத்தையும் படிச்சேன், எல்லாத்தையும் வாய்ஸ்ல கேட்டேன், எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல தான் படிக்கிறது. இங்கிலீஷ்ல படிச்சுதான் அதை வந்து நான் பேசுறதெல்லாம் தமிழ், படிக்கிறதெல்லாம் இங்கிலீஷ். அன்னையிலேருந்து இந்நாள் வரைக்கும் அப்படி தான். அதே போல் கேல்வினுக்கு அந்த ட்ரைனிங் தான் கொடுத்துருக்கேன். படிக்கிறதெல்லாம் இங்கிலீஷு, பேசுறது தமிழ். ஏன்னா இங்கிலீஷ் தான் ஒரிஜினல் லாங்குவேஜ். இப்போ பென்கான் மெசேஜ் இங்கிலீஷில் படித்து தமிழில் பிரசங்கம் பண்ணுறோம். எல்லாம் பிரசங்க குறிப்பு எல்லாமே எனக்கு இங்கிலீஷ் தான் இருக்கும். இங்கிலீஷ் பைபிளை கம்பேர் பண்ணி படிக்கிறது. இவ்விதமாக இவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கு. 2013 இது 1985-2013 இந்த ப்ரீச்சர்ஸ் எல்லாரையும் நான் கவனிக்கும் பொழுது அநேக ப்ரீச்சர்ஸ் வந்து நல்ல மாதிரி சபையை கொண்டு போறதில்லை. நல்ல மாதிரி பிரதர் பென்கா வெளிப்பாட்டை கொடுப்பதுனால அவங்களுக்கும் எனக்கும் அவ்வளோ தூரம் ஒத்து வராதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு பிரிஞ்சு பிறகு நான் என்னுடைய சொந்த ஊழியத்தை பார்க்க ஆரம்பித்தேன். அதனால 100 பேர் வேணும்னு எவ்வளோ நாள் ஜோம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் ஜோம் பண்ணியிருக்கீங்க. 200 பேர் வேணும்னு ஜோம் பண்ணியிருக்கோம், 300 பேர் வேணும்னு ஜோம் பண்ணியிருக்கோம். இப்போ ஆண்டவர் அதையும் நிறைவேற்றிட்டார். ஆமென். இல்லை, கிதியன் ஜட்ஜஸ் 7:5-6 வாசிக்கும் பொழுது 300 ஆத்துமாக்கள் தண்ணீரை கையினால் அள்ளி நாக்கினால் நக்கி குடிக்கிற அந்த 300 பேரையும் தனியாக நிறுத்து. அதே போல் எத்தனை பேர் சர்ச்சுக்கு வந்தாங்க, நல்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்தாங்க. எல்லாம் நல்லா படித்தவங்க எல்லாம் வந்தாங்க, ஆனால் அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியல, இந்த வெளிச்சத்தில் ஸ்டாண்ட் பண்ண முடியல. அவங்கெல்லாம் காலகாலத்தில் போனாங்க, இருந்தாலும் சத்தியத்தை அறிஞ்சு ஒருத்தர் போனாங்கன்னா அவங்கள வைத்து நான் திருப்பி ஃபோன் பண்ணி கூப்பிட மாட்டேன். மேய்ப்பன் தான் ஆடுகளை தேடி வரணும்னு சிலருக்கு டாக்டின்னு பேசுவாங்க, ஆனால் நான் போக மாட்டேன். நீ இளையகுமாரனா இருக்கா, நீ தேடி வரக்கூடாது, நீனா தான் வரணும். ஆண்டவர் அவங்கள தெரிஞ்சு கொண்டா அவங்களுக்கு ஒரு சிக்ஷையை கொடுத்து கொண்டு வருவார். அப்படி ஆண்டவர் அவங்களை தெரிந்து கொள்ளன்னா அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு ஆத்மா கொண்டு வருவார். ஒரு வழியை அடைச்சா இன்னொரு வழியை திறப்பார். யாருக்காகவும் காணிக்கையை கட்டாயப்படுத்தி வாங்கணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது. மனப்பூர்வமாக ஒருத்தர் கொடுத்தா வாங்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ஒருத்தர் தரலன்னா இன்னொருத்தர் தருவாங்க. ஒரு ஆத்மா சர்ச்சைக்கு வரலன்னா இன்னொரு ஆத்மா வரும். இந்த ஃபெய்த்தில் தான் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு அந்த விதமான ஒரு ஃபெய்த்தை தந்திருக்கிறார். அதனால் சத்தியத்தை அறிஞ்சு நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் உங்களை வந்து கூப்பிட மாட்டேன், நீங்களாக தான் வரணும். நீங்கள் ஒருவேளை இந்த ஊழியத்துக்காக சப்போர்ட் பண்ணலாம், பல விதத்தில் சப்போர்ட் பண்ணலாம், நீங்கள் மேனுவல் ஒர்க்கும் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். இல்லை பாஸ்டர் எனக்கு வெறும் விருப்பம் இல்லை, உங்கள் மேலே எனக்கு மனசாகும், போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்கு பதிலாக ஆண்டவர் வேற ஒருத்தரை கொண்டு வருவார். நீங்கள் தான் உங்களுடைய ஸ்தானத்தை தக்க வைக்கணும். எனக்கு ஆண்டவர் அவிதமான ஃபெய்த்தை கொடுத்துருக்கிறார். நீ யாரையும் பிரியப்படுத்தி போகாத, யாருக்கும் அடிமை ஆகாத, யாரையும் பிரியப்படுத்தி அவங்கள போயிட்டு நீ டிபெண்ட் பண்ணி ஜீவிக்காத. அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க, உனக்கு அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆளை கொண்டு வருவேன். கர்த்தர் என்ன செய்தார், இந்த ஊழியத்தை வந்து ஆன்லைன் மூலமாக போகும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். இதோ எல்லாருமே மெசேஜை கேட்க ஆரம்பித்தாங்க. சர்ச்சில் லோக்கல் பக்கத்தில் இருந்து மட்டுமல்ல தூரத்திலிருந்து வர ஆரம்பித்தாங்க. ஊழிய அவன் வழி வாய்க்கும். இதோ ஆண்டவர் ப்ராக்ரஸ், நான் அவனை வரவழைத்தேன், நான் அவனை அழைத்தேன், அவன் வழி வாய்க்கும். இந்நாள் வரைக்கும் ஆண்டவரை நிறைவேற்றி கொண்டு வருகிற கர்த்தரையே டிபெண்ட் பண்ணுவது. அதுக்காக யார் மேலே என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டேன். யாரையும் சர்ச்சைக்கு வாணி சொல்ல வராதுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க உச்சகட்டத்துக்கு போனாதான் அவ்விதமா ஆக்ஷன் எடுப்பேன். ஒழிய யார் மேலேயும் அதிகாரம் செலுத்த மாட்டேன். என் மேலேயும் யாரும் அதிகாரம் செலுத்த எனக்கு பிரியம் கிடையாது. என்னை யாரும் சேலஞ்ச் பண்ணக்கூடாது, என்னை யாரும் அடிமையாக்கக்கூடாது. எல்லாமே மனப்பூர்வமா வார்த்தையின்படி அன்பினாலே தான் நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்க பாலிசி உண்டு. பைபிள் பாலிசி அதுதான். நம்ம மத்தியில் அன்புனால தான் எல்லாத்தையும் செய்யணும். இவளையே யாரையும் அடிமைப்படுத்தியோ கட்டாயப்படுத்தியோ அல்லது பாஸ்டர் வந்து நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நினைக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு அவ்விதமான ஒரு ஆவியை தந்து இந்த ஊழியத்தை இந்நாள் வரைக்கும் இப்படி நடத்த உதவி செய்கிறார். அதனால் வெளிச்சம் வர வர அதிகமாகும் பொழுது அந்த வெளிச்சத்தில் சிலர் இருக்க முடியாது. ரொம்ப பாசர் பாசர்னு குளோஸாக வருவாங்க. சத்தியம் அதிகானவன்னு அவங்க ஆண்டவரை அனுப்பிட்டார். இப்போ சத்தியம் இதை விட ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ இதில் நிலைச்சிருக்கேன்னா கஷ்டம். இதுலேயும் சிலர் வெளியே போவாங்க. அதுக்கு பேர் ஆண்டவர் வேற ஒருத்தர் கொண்டு வருவார். இப்படி தான் கர்த்தருடைய கிருபையினால இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து என்ன செஞ்சு இந்த ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. இப்போ 2013ல இருந்து 2026 இப்போ வந்து நாலாவது ஸ்டேஜ், இந்த ஊழிய நாலாவது ஸ்டேஜ் வந்திருக்கு. இந்த நாலாவது ஸ்டேஜ் வரும் பொழுது இது ரொம்ப ப்ராக்ரஸ் ஆகிருக்கு. நம்ம இப்போ 7C பிலீவ் பண்ணுறோம், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஒன்று குறைந்த 13:10 வாசிக்கலாம்.
நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நான் குழந்தையா இருந்த போது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்ட விலை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான்
நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போய். இப்போ 7C விஷன் 2013ல இருந்து 2026 வரைக்கும் நம்ம 7C இப்போ அதிகமா பிலீவ், ஏற்கனவே பிலீவ் பண்ணோம், இப்போ அதிகமா பிலீவ் பண்றோம். இது நாலாவது ஸ்டேஜ். 7C is the coming of the Lord. Amen. ஆண்டவர் மேகத்தில் வந்தார். 7 முத்திரைகள் திறக்கப்பட்டது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. இப்போ ஆண்டவர் ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளுகிறார். உலகமெங்கிலும் சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் பாசைக்காரனும் கோத்திரங்களிலிருந்து ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். அந்த ஜனங்களுக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது, ஓப்பனிங் ஆஃப் த செவன் சீல் வந்திருக்கிறது, நியூ பேர்த் வந்திருக்கிறது, ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் வந்திருக்கிறது, பெர்ஃபெக்ட் லவ் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்திருக்கிறோம். அதனால் இப்பொழுது நியூ பேர்த்தை பற்றி பேசுகிறோம், ராப்சரிங் ஃபெய்த்தை பேசி பேசுகிறோம், செவன் தண்டர்ஸை பற்றி பேசுகிறோம். பைபிளில் நம்ம பேரை பார்க்கறது, ஆட்டுக்குட்டி அண்ட ஜீவ புசில் நம்முடைய பேரை பார்க்கறது. இப்பொழுது நம்ம லவோதிக்கையால் இல்லை, செவன் சர்ச் ஏஜஸ் முடிஞ்சு விட்டது, நம்ம எட்டர்னல் சர்ச் ஏஜ் வந்திருக்கிறோம். இப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த செவன் சீல் விஷன், இது வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நம்ம பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு கூட்டமான மக்களை கொண்டு வந்திருக்கு. அதனால் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், திருநெல்வேலி, கள்ளக்குறிச்சி, பெங்களூர், இப்படி இங்கிருந்து ஆத்தெல்லாம் இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து கொண்டு வந்திருக்கு. இது வந்து ஃபைனல் ஸ்டேஜாக இருக்கு. அதனால் இந்த நேரத்தில் இதோ எனக்கு வந்து சுகவீனம் ஏற்பட்டு பொழுது அப்பொழுது ஊழியத்தை கண்டினியூ பண்ண முடியாத லெவலில் ஆகிப்போச்சு. ஆனாலும் இதோ கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்குற, நான் கால்களை மான்கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவேன். ஆபக்குக்கு 3:14, எனக்கு எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை வந்தால் ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை தாரும் என்று சொன்னேன். அந்த வார்த்தை கிடைச்ச பிறகு அதே நம்புவேன், அதுபடியே நடக்கும். என் மனைவிக்கு ஆண்டவர் சொப்பனங்களை கொடுப்பார், எப்பொழுதும் சொப்பனம் வராது, முக்கியமான காரியத்துக்கு வரும். 2024 மெசேஜ் சென்டரை டெடிகேட் பண்ணும், ரொம்ப இக்கட்டான நேரம், என்ன செய்வேன்னு தெரியல, குழப்பமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் அவளுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார், அதன்படியே கரெக்டாக நிறைவேறிச்சு. இப்படி அநேக முறை இக்கட்டான நேரம் வரும்போது, ஆபத்து நேரம் வரும்பொழுது ஆண்டவர் ஒரு சொப்பனத்தினால எங்களுக்கு விசுவாசத்தை தருவார், எனக்கு ஒரு வசனத்தை காமிப்பார். இப்படியாக ஃபெய்த்தில் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் உதவி செய்து வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் இதோ மகன் கால்வின் பின்னியை டெடிகேட் பண்ணும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவருக்கு அதை காண்பித்திருக்கிறார். 1 Kings 1:48.
பின்னும் ராஜா, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்க செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் என்றான்.
இதோ சாலமோன் அங்கே சிங்காசனத்தில் வைத்து தாவீது சொல்றான், என் கண் காண என்னுடைய குமாரன் என்னுடைய ஸ்தானத்திலே அவன் சிங்காசனத்தில் இருக்கிறான் என்று சொன்னார். அதே போல கால்வின் ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு அழைச்சியார் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துறார், அவனுக்கு ஆங்கில ஞானத்தை கொடுக்கிறார். இப்போ பென்கேம் மெசேஜை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவான். போன ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் இப்போ பென்கேம் செய்தி இங்கே போதிக்கப்படுது, அப்படியே கரெக்டாக அலர்க்க வெளிப்பாடு இங்கே சொல்லப்படுது. அதனால் என்னுடைய பாணியிலே அவனும் வரும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதனால் என்னுடைய பாதையிலே என்னுடைய குமாரன், என்னுடைய கண்காண என்னுடைய மகன் என் சிங்காசனத்தில். தாவீது கஷ்டப்பட்டு ராஜ்யத்தை சம்பாதிச்சான், சாலமோன் தாவீதுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். அதே போல் இந்த ஊழியத்தை 50 வருஷமாக செய்து கடைசியில் மகன் வந்து அந்த ஸ்தானத்துக்கு வரும்படியாக ஆண்டவருக்கு செய்தார். அல்லேலூயா. அதுவும் அந்த வசனமும் நிறைவேறு. எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறு. ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றிருக்கார், 50 வருஷமாக நிறைவேற்றியிருக்கிறார். அதனால் ப்ராபட் மெசேஜ், பைபிள், இந்த ரெண்டு தான் ஆறுதல் தருது. பைபிளில் ஒரு வார்த்தை கிடைக்கும், தீர்க்கதரிசி செய்தியில் வார்த்தை கிடைக்கும். அதை வச்சு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், அந்த வார்த்தையினாலே பிழைக்கும். ஆண்டவர் தேவக்கிருபையும் தருகிறார், மனுஷ தெய்வையும் தருகிறார். இப்படி இந்த ஊழியத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தி வருகிறார். இன்னொரு ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ், இந்த சபையானது இன்னொரு ஃபைனல் ஸ்டேஜ் போகணும். அது ஏற்கனவே ஃபைனல் ஸ்டேஜ் போரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ 4வது 5வது ஸ்டேஜ். இன்னும் நான் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய வருகை எவ்வளோ நாள் லேட் ஆகும்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் முடிவு சரி நெருங்கி விட்டது. ஆனால் இன்னொரு ஸ்டேஜ் இருக்குதா? இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கு ஏற்கனவே நம்ம அஸ்திபாரம் போட்டாச்சு. நீங்கள் எல்லாரும் அந்த ஸ்டேஜில் வரணும். அந்த ஸ்டேஜ் என்ன? முதலாவது நியூ பேத் நமக்கு தெரியும். நம்ம நியூ பேத் அடைஞ்சிருக்கிறோமான்னு சொல்லணும். ரெண்டாவது ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன். இந்த ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் தான் வேர்ட் இமேஜ். நம்ம கண்ணாடியிலே தேவனுடைய மகிமையை, அவருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கத்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். 2 Corinthians 3:18 இந்த வேர்ட் இமேஜ், வேர்ட் இமேஜ்னா இதுதான். நம்முடைய தீய புத்தி எல்லாம் போயிடணும். சிலருக்கு சொன்ன கொஞ்சம் சொன்னாலே மூஞ்ச தூக்கிடுவாங்க. இந்த புத்தியெல்லாம் போகணும். ஏமாத்து புத்தி, பொய் ஏமாத்து எல்லாமே போகணும். மாய் மாலங்கள் எல்லாமே போயிட்டு இந்த திவ்ய சுவாகம், இந்த வச்சு வரணும். இதுக்கு தாழ்மை வேணும். இதெல்லாமே இந்த வச்சு வந்தால் தான் ரேப்சரில் போக முடியும். வேர்ட் இமேஜ் வரலைன்னா ரேப்சரில் போக முடியாது. இதான் மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சு. உங்கள்கிட்ட என்ன கெட்ட சுவாவங்கள் இருக்குது, என்ன நீங்கள் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பார்த்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணி ஆண்டவரே கிறிஸ்தியஸில் இந்த சிந்தை எனக்கு தான், நான் சேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அடையணும். இது ஃபைனல் ஸ்டேஜ். இது டாக்ட்ரின், இது வந்து நம்முடைய பர்சனல் கேரக்டர். இந்த ரெண்டுமே நமக்கு தேவை. இந்த பைபிள் அதைத்தான் சொல்லுது. இதுதான் ஃபுல்னஸ் ஆஃப் பேர்டு. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த மூணு படம் தான் ஃபைனல் ஸ்டேஜ். அப்பொழுது இந்த ஸ்டேஜ் வந்தால் தான் நம்ம தலைக்கல்ல சந்திக்க முடியும். இப்பொழுது இன்விசிபிள் யூனியனில் இருக்கோம். ஒரு நாளில் நேராக ஆண்டவரை சந்திக்க போகிறோம். அதனால் அருமையானவர்களே, நம்ம வேர்ட் இமேஜ் அடைய வேண்டும். நியூ பேர்த் அடையாமல் வேர்ட் இமேஜ் அடைய முடியாது. வேர்ட் இமேஜ் அடையாமல் ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் வராது. தேவபுத்திரர் வெளிப்படுதல் வராது. Romans 8:19
மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது.
மேலும் தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. The manifestation of the sons of God. அதுதான் தேட்புல். நிறைய கோட்ஸ் இருக்கு, அதெல்லாம் காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை. மணி 11 ஆயிடுச்சு. அதனால் அருமையானவர்களே, நம்ம ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அடைய வேண்டும். அப்படி அடைஞ்சா தான் அந்த என்னது ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் வரும், தேவபுத்திரர் வெளிப்படுதல். ஆதாம் தேவனுடைய குமாரனாக இருந்தால் என்ன சொன்னான்னு அது நடந்தது. இப்போ பென்காமிக்கு அந்த சொன்ன அங்கே தேவபுத்திரராக இருந்தார். அங்கே புயல் காற்று பனிப்புயல வந்து இதை விலகி போக முடியாது சொன்னார். 4 நாள் வந்து சூரியன் உதிக்க வேண்டும். இதோ பனிப்புயல் கீழ்ப்படிந்தது, அணில்கள் உண்டாக கிடையாது, மேடாவுடைய டியூமர் போக வேண்டும், சின்ன மீன் வந்து உயிரடைய வேண்டும். இந்த ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் பிரதர் பென்காமுக்கு வந்தது. அதுதான் சன் ஆஃப் மேன். அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, அதுதான் தேவபுத்திரர் வெளிப்படுது. இது மனவாட்டிக்கு கடைசியாக வரும். நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். அதான் தேட்புல், அதான் ஃபைனல் ஸ்டேஜ். அந்த அந்த சிலை வந்து மோசஸ் சிலை, அது அந்த மைக்கேல் ஏங்கிலோ மனசுல என்ன நினைச்சாலும் அது கரெக்டாக முன்னால சிலையா நிற்கும் பொழுது ஸ்பீக்னு ஒரு அடி அடிக்கிறோம். அது அந்த சிலை உருவான பிறகு மோசையே போல இருந்தது. அதே போல தான் இந்த வேர்ட் இமேஜ் வந்த பிறகு ஆண்டவர் நம்ம ஸ்பீக்கிங் கண்டிஷன்ல கொண்டு வருவார். இந்த இமேஜ் வராத பட்சத்தில் ஸ்பீக்கிங் கண்டிஷன் வராது. ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் வந்த பிறகு எல்லா சிருஷ்டியும் அதற்காக காத்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்குமே விடுதலை போகுது. அதுக்கு பிறகு நமக்கும் சரீர மீட்பு. அதான் 23 வசனத்தில் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நமக்கு கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வர நமக்குள்ளே காத்து தவிக. அப்பதான் ரேப்சர், பாடி சேஞ்ச் வந்து நம்ம மேலே போவோம். அந்த ஃபைனல் ஸ்டேஜ் இந்த சபை வரும். இந்த சபை வரணும்னா இந்த சபையில் இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படி மாறணும். இப்போ வெளிச்சம் ரொம்ப பிரகாசிக்கிறது. இந்த வெளிச்சத்தில் நீங்கள் நிலைச்சி நிற்கணும். நானும் நிலைச்சி நிற்கணும், நீங்களும் நிலைச்சி நிற்கணும். வர 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 வெளிச்சம் அதிகம். 1976 வெளிச்சம் வர 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 அதிகமாகி இப்பொழுது ரொம்ப பிரகாசிக்கிறது. ரொம்ப நம்ம சபையில் வெளிச்சம் பிரகாசிக்குது. வேற எங்கேயும் இந்த மாதிரி பிரகாசிக்கலை. இப்போ பென்காமி சொன்ன எல்லா வெளிப்பாடும் இங்கே போதிக்கப்பட்டாச்சு. பைபிள் ஆதியாகமம் வெளிப்படுத்தல் வரைக்கும் இங்கே ஓப்பன் ஆகிவிட்டது. இங்கே ஜபம் ஏறெடுக்கப்படுது. இதே மாதிரி ஒரு இடத்த நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. இது ஃபைனல் ஸ்டேஜ். இந்த சபை ஃபைனல் ஸ்டேஜை நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் பின்தங்கி போகக்கூடாது, நீங்கள் பின்வாங்கி போனவளாக இருக்கக்கூடாது, நீங்கள் உலகப்புறமாக இருக்கக்கூடாது, நீங்கள் இதில் நிலைச்சி இருக்க வேண்டும். உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது இப்பொழுது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்குகிறது. ஈரான் என்ன செய்கிறது? கத்தார், சவுதி அரேபியா, அரபிய எமிரேட்ஸ், துபாய் போன்ற இடங்களை, அங்கே இருக்கிற எண்ணெய் கிணறுகளையும், அங்கே இருக்கிற கேஸ் ஸ்டேஷன் எரிவாயு அந்த இடத்தையெல்லாம் தாக்கி கொண்டிருக்குது. ஏன்னா ஈரானை அது அமெரிக்கா தாக்கும் பொழுது, அங்கே இஸ்ரேல் தாக்கும் பொழுது எங்களுடைய பொருளாதாரம் அடிபடுகிறது. எங்களுடைய பொருளாதாரம் அடிபட்டால் நாங்களும் மற்ற இடத்தையும் அடிப்போம். அதனால் அரப் கண்ட்ரீஸில் என்ன இருக்குது? எரிவாயு, பெட்ரோல் இருக்கிறது. அந்த இயற்கையாக அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்பொழுது ஈரானில் இருக்கிற அந்த ஸ்தலத்தை அவங்க தாக்கும் பொழுது அது என்ன செய்யுதுன்னா மற்ற இடத்துல இருக்கிறது தாக்குது, கத்தாரை தாக்குது. அங்கே பெரிய எரிவாயு அந்த ஸ்டேஷன் வந்து தாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் என்ன ஆகும்? இந்தியாவில் இப்போ கேஸ் சப்ளை கிடையாது, அதனால் விலைவாசி ஏறி போகும். அதனால் கேஸ் பெட்ரோல் இல்லைன்னா வேறு எதுவும் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதுதான் ரொம்ப அவசியம். இப்படி ஒரு நாட்டில் யுத்தம் ஏற்படும் பொழுது உலகத்தின் பொருளாதாரமே தாக்கப்படுது. உலகத்தினுடைய பொருளாதாரம் தாக்கப்படும் பொழுது என்ன செய்யும் என்றால் பணத்துக்கு மதிப்பு கிடையாது. பணத்தை நீங்கள் கட்டுக்கட்டாக கொண்டு போனாலும் அதனால் எந்த பொருளும் வாங்க முடியாது. பணம் வந்து டிவேல்யூ ஆகும். ஏனென்றால் பொருளாதாரம் வந்து தாக்கப்படுகிறது. கேஷ் மணி, பேப்பர் மணி வந்து அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அதனால் என்ன செய்யும் என்றால் மிருகத்துக்கு சொரூபத்தை ஏற்படுத்துவார்கள். அதை வந்து வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் வந்து ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தோடு சேரும். ரோம் கண்ட்ரோல்ஸ் த கோல்ட் ஆஃப் த வேர்ல்ட். ரோம் தான் கோல்டை கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா எல்லா கோல்டும் அங்கே தான் இருக்கு. காட் வில் கேச் அவே இஸ் பிரைட் ஃபார் த கிரேட் மேரேஜ் சப்பர் ஃபார் த லேண்ட். பின்பு ரோம் வந்து உலகத்தை ஆளுகை செய்யும். அதுக்கு இந்த யுத்தம் காரணமாக இருக்கு. யுத்தம் வந்து கேஸ் ஸ்டேஷன் எல்லாம் காலி பண்ணும் பொழுது பொருளாதாரம் வீழ்ச்சி அடை, விலைவாசி ஏறும், பணத்துக்கு மதிப்பு கம்மி போகும்போது கேஷ் மணிக்கு வேல்யூ இல்லை, கோல்டுக்கு தான் வேல்யூ. கோல்டு யார்கிட்ட இருக்கு? போப்புக்கிட்ட இருக்கு. வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் 1 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. அதாவது உலகத்தின் ஜனத்தொகையில் 1 பில்லியன், 100 கோடி மக்கள் ரோமன் கத்தோலிக் அல்லாத கிறிஸ்தவங்க, 140 கோடி ரோமன் கத்தோலிக் கிறிஸ்தவங்க, ரெண்டும் சேர்ந்தா 2.4 பில்லியன். உலகத்தின் ஜனத்தொகை வந்து 8 பில்லியன். அதனால் பாருங்க, இந்த ஜனத்தொகை அதிகமாகிறது. போப்பு கையில் எல்லாம் கண்ட்ரோல் வந்து, அதனால் வேர்ல்டு கவுன்சில் ப்ரோட்டஸ்டன்ட் சபை சேரும் பொழுது அதுக்கு அதிக பலம். இந்த வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் ஜட்ஜஸ் தான் இமேஜ் டு த பீஸ், மிருகத்தினுடைய சொரூபம். அதெல்லாம் மிருகமும் மிருகத்தின் சொரூபமும் சேர்ந்து ஒன்றா வரும் பொழுது 2.4 பில்லியன் பீப்புள் வந்து போப்பு கையில் வர்றாங்க. போப்புக்கிட்ட கோல்டு இருக்குது. இந்த விலைவாசி ஏறும் பொழுது கேஸ் ஸ்டேஷன் எல்லாம் அவன் அழிக்கும் பொழுது பொருளாதாரம், உலகத்தின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். எல்லா நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் பொழுது கோல்ட் ஸ்டாண்டர்ட் அங்கே வரும். அப்பொழுது போப்பு உலகத்தின் ஆளுகை செய்வார். அவ்விதமாக எல்லாம் வரும் பொழுது நீங்கள் வந்து இங்கே இருக்க மாட்டீங்க. காட் வில் கேட்ச் அவே ஹிஸ் பிரைட் ஃபார் த கிரேட் மேரேஜ் சப்பர் ஆஃப் த லேம். நம்ம ஆட்டுக்குட்டியாண்டு கல்யாண விருந்துக்கு போயிடுவோம். அப்பொழுது மிருகம், 4வது மிருகம், அது உலகத்தை ஆளுகை செய்யும். உலகம் வந்து பின்பு அழிவுக்கு வரும் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால் இந்த யுத்தமானது சீக்கிரமாக ரேப்சரை வர வைக்கும். அதனால் ஈரானுடைய நோக்கம் என்ன? உலகத்தின் பொருளாதாரம் பாதிக்கப்படணும், அப்பந்தான் எல்லாரும் அமெரிக்காவை இருப்பாங்க. இவன் போய் குண்டு போட்டு தானே இந்த மாதிரிலாம் கேஸ்லாம் கிடைக்கல அப்படின்னு எல்லாரும் அமெரிக்காவை பகைப்பாங்க. இதனால் அது அது கேஸ் ஸ்டேஷனை காலி பண்ணுது. கத்தார், துபாய், சவுதி அரேபியா, இப்போ எமிரேட்ஸ் இங்கே இருக்கிற எல்லா கேஸ் ஸ்டேஷன் மேலேயும், அவங்க முஸ்லீம் கண்ட்ரி மேலேயே ஈரான் குண்டு போடுது. ஏன்னா அவங்க பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய வைக்கணும், உலகத்தின் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய வைக்கணுங்கிறது ஈரானுடைய நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் என்கிட்ட சண்டைக்கு வந்தால் நான் உலகத்தின் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய வைப்பேன், அப்பொழுது எல்லாரும் உங்களை பகைப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உலகமே பாதிப்புக்குள்ள ஆக்குவது இந்த கேஸ் தான். அதுதான் இப்பொழுது அதிக தேவைப்படுது. அதனால அரேப் கண்ட்ரீஸோட கூட எங்க பாதி அரேப் கண்ட்ரீஸ்ல பாதிப்பு ஏற்படும் பொழுது, பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் பொழுது போப்பு வந்து உலகத்தின் அதிபதியாக மாற வேண்டும். அப்படி மாறுவதற்கு முன்னதாக தேவன் தம்முடைய மனவாட்டியை கொண்டு போவார். இந்த ஊழியம் முடிவடையும். நான் பென்கேம் கீழே, அவர் ஏழாம் தூதன், அவருக்கு கீழே நான் வந்து ஒரு சிறு கூட்டத்தை அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு சமர்ப்பிப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் அவ்விதமாக முடிசூட்டுவாராக. நம்மளாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கேட்டதான வார்த்தைகளை நினைத்து பார்ப்போம். 50 வருஷ ஊழியம், இது எப்படி பெந்தேகாசலா இருந்து பார்ட் வேர்ல இருந்து இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்குது. சபையானது வளர்ந்திருக்கிறது, பில்டிங் வளர்ந்திருக்கிறது, சத்தியம் வளர்ந்திருக்கிறது. இதுதான் உண்மையான அடையாளம். இயேசு கிறிஸ்து நம்மத்திலே இருக்கிறார் என்பதற்கு உண்மையான அடையாளம் இதுதான். ஒரு பாஸ்டர் ஆண்டவர் அப்படி வழி நடத்துகிறார். கடைசியில் மகிமையிலே முடிசூட்டப்பட வேண்டும். ஒரு கூட்டமான ஜனங்கள் மகிமையிலே அடைய வேண்டும். அதுதான் இந்த ஊழியத்தினுடைய பர்பஸாக இருக்கு. அந்த பர்பஸ் நிறைவேற வேண்டும். நீ கத்தடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற ஜாக்கிரதையாயிரு என்று ஆண்டவர் எனக்கு சொல்கிறார். இன்னும் அதிக ஃபைனல் ஸ்டேஜ் போகணும். அந்த ஃபைனல் ஸ்டேஜ் பிரதர் பென்கேம் சொல்லி இருக்கிறார். பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதை அடையும் பொழுது ராப்சர் வரும். அதனால் எல்லோரும் கத்தருக்கு சோத்திரங்களை ஏறெடுப்போம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். வாலிப நாளில் இயேசுவை கண்டே மஞ்சையுடன் தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டே மஞ்சையுடன் எதற்கு மேலாயல் எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, உங்களுடைய கிருபையினாலே இந்த ஊழிய 50 வருஷமாக நடக்கத்தக்கதாக உதவி செய்திருக்கிறேன். நாங்கள் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காணத்தக்கதாக உதவி செய்திருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் 2026 வந்திருக்கிறோம். 2026 நீர் என்ன செய்கிறீர் என்பதை நாங்கள் காணும்படியாக உதவி செய்திருக்கிறேன். இந்த ஊழியத்தை ஆண்டவரே ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கொண்டு வந்திருக்கிறேன். நாங்கள் பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும், வேர்ல்ட் இமேஜ் அடைய வேண்டும். நாங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காடை நாங்கள் சந்திக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தாவே ஒரு நாளில் நாங்கள் ராப்சரில் அண்டர் வெட்டிங் சப்பரில் உண்மை சந்திப்போம். எங்களுடைய பாடி சேஞ்ச் ஆகிருக்கும், அதுதான் எங்களுடைய ஃபைனல் ஸ்டேஜ். இந்த சபை அதை நோக்கி போகட்டும். பிசாசு எந்த விதமான தடைகளையும் கொண்டு வராதபடி, எந்த விதமான சக்திகளும் பொல்லாத ஆவிகளும் இந்த ஊழியம் முன்னேறுவதை தடை செய்யாதபடி இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம். யார் யார் நியமிக்கப்பட்டார்களோ இந்த வெளிச்சத்திலே களி கூற வேண்டும் என்று, யார் யார் நியமிச்சீரோ அவர்களை நீர் கொண்டு வருவீராக. என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும், முடிவறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் முடிவறிந்த வார்த்தையில நிலைத்திருந்த அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய். இந்த உலகம் அதி நிச்சயம் அழிந்து போகும், உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவனவன் எந்தெந்தைக்கு நிலைத்திருப்பான். இது அடியனை மட்டுமாக நீர் பயன்படுத்தி வந்திருக்கிறீர், கிருபையாய் இருந்திருக்கிறீர், நீர் ஆண்டவரே உதவி செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கிருபத்தார் இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது என்று எங்களுக்கு தெரியாது. ஆமீன். கர்த்தராய் இயேசுவே வாரும் என்று அழைக்கிறோம். வார்த்தையை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாத்துக்கும் நீர் பதில் அளிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். இப்பொழுது சகோதரன் ஜீவான் அவர்கள் இந்த இங்கே பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கை நாளை கர்த்தரை கனப்படுத்தும்.
பாடலின் 87 87 சரணங்கள் 1 2 5 இன்றும் இன்றும் மாறிடாத இயேசுவே ஜீவனின் இயேசுவே என்னை நீராசிர்வதியும் சௌக்கியமின்றியும் நான் நன்றி வந்தேனே. இயேசுவே என்னை நீராசிர்வதியும் சௌக்கியமின்றியும் நான் நன்றி வந்தேனே. இன்றும் என்றும் மாறிடாத இயேசுவே ஜீவனின்றியல்லோ அன்பினா. இயேசுவே ஜீவனின் தீரங்கோ அன்பினா. வாக்கு தக்க அங்கம் நம்மை சீரப்படுத்தி இங்கே நீரே. வாக்கு தக்க அங்கம் நம்மை சீரப்படுத்தி இங்கே நீரே. இயேசுவே என்னை நீராசிர்வதியும் சௌக்கியமின்றியும் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீராசிர்வதியும் சௌக்கியமின்றியும் நம்பி வந்தேனே. அன்பின சகையுவையடைத்துமே ரட்சிப்பளித்தே. வியாதியும் சௌக்கியமின்றிடும் நம்பி வந்தேனே என்னை ஆசிர்வதியும் சௌக்கியமின்றிடும் நம்பி வந்தேனே.
நம்மளாம் முழங்கப்படலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆண்டவரே, மனமகிழ்ச்சி நாளிலே இந்த தினத்திலே காலையில உமக்கு நாங்கள் ஆராதனை செய்யும்படியாக நீ தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய தாசன் மூலமாக இந்த ஊழியத்தை பற்றிய சாட்சியை நாங்கள் அன்றைய கேட்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கும். 50 வருடங்களாக இந்த ஊழியத்தை நீர் மட்டுமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர் கர்த்தாவே. அன்றே இந்த ஊழியத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறீர், இங்கே உம்முடைய வார்த்தையை வைத்திருக்கிறீர், உம்முடைய அன்றைய வழிநடத்தல் உம்முடைய பிரசன்னம் காணப்படுவதற்காக நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. இம்மட்டும் வழி நடத்திய தேவன், இனிமேலும் நீர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. இம்மட்டுமாய் கர்த்தாவே எல்லா போராட்டங்களிலும் வழி நடத்தி கர்த்தாவே, எங்களை அன்றைய சகல சத்தியத்துக்கும் வழி நடத்தி ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் கர்த்தாவே. இப்பொழுது நாங்கள் அன்றைய அதில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரும் நீ தாமே அன்றைய ஆயத்தப்படுத்துவீராக. அன்றைய நாங்கள் அன்றைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்துவீராக கர்த்தாவே. கேட்டதான செய்தியானது எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாய் காணப்படுத்தும் கர்த்தாவே. நாங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் ஆண்டு நாங்கள் ஹையராக வர வேண்டி இருக்கிறது, அதுக்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக கர்த்தாவே. தொடர்ந்து வழிநடத்தும். இப்பொழுதும் வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் ஏறெடுக்கப்பட்ட காணிக்கைகளை நீ தாமே அங்கீகரித்தரலும் கர்த்தாவே. தொடர்ந்து வழிநடத்துவீராக. இந்த தினத்தில் நடக்கவிருக்கிற வாலிபரைக்கும் சண்டே ஸ்கூல் ஊழியம் மற்றும் மாலை ஆராதனை நீ தாமே விசேஷித்த வண்ணமாக ஆசீர்வாதத்தை தாரும். உம்முடைய பிரசன்னம் எல்லா வேண்டிக்கொள்கிறோம்.
Love is love, his wonderful love. We give all the glory to Jesus. And the love is wonderful love. We might have a power again. For this is a victim, said it to a man.
கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.